எங்களை நேசிகர நல்லாண்டவரை மெச்சரிக்கிறோம். சோதோமின் ஆலயத்திலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் பாடும் பொழுது அந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய மேகத்தினாலும் நிரப்பப்பட்டது. அதே போல ஆண்டவரே, நாங்களும் பாடி துதிக்கிறோம், நீ நல்லவர், நீ பரிசுத்தம் உள்ளவர், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாயிருக்கிறது. எப்பொழுதும் ஆண்டவரே இந்த இடத்தை உம்முடைய மகிமையினால் நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். முழங்கால் பண்ணிருக்க எல்லாரையும் நீர் ஆவிக்குள்ளாக மாற்றுவீராக. எங்களை உம்முடைய பசுத்தாவியினால் நிரப்ப வேண்டும் ஆச்சரிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னமானது இந்த ஸ்தலத்தை நிரப்பட்டும். நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தின் கீழிருந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்வீராக. இப்பொழுது நாங்கள் நமக்கு சோத்திர பலிகளின் துதிகளை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். இந்த பலிகள் மேல் நீர் விருப்பமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறீர். சாத்தான் தான் ஆராதிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவரே, அவன் ஆராதனைக்கு பாத்திரவன் அல்ல, அவன் பொல்லாதவன். ஆண்டவரே, அவன் பொய்யன், அவன் திருடன், அவன் கொலைகாரன். அவன் ஆண்டவரே துதிக்கிறான், அவன் வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான், அவன் மரணமாக இருக்கிறான். நீர் ஜீவனாயிருக்கிறீர். எங்கள் ஜீவனாகிய இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை. இந்த இடத்திலும் ஆண்டவரே, எங்களை நீர் கூட்டி சேர்த்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் பல பகுதியிலே ஜனங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் பயங்கரவாதத்தினாலே பாதிக்கப்பட்டு அகதிகளாக தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இதோ மியான்மர்லிருந்து பங்களாதேசுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். இன்னும் ஆண்டவரே, இதோ மெக்சிகோ மற்றும் ஹவுஸ்டன், டெக்சாஸ் என்ற இடத்திலே மழையினாலே பாதிக்கப்பட்டு தங்களுடைய உடைமைகளை இழந்து ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தினாலே, பயங்கரவாதத்தினாலே ஈராக் மற்றும் ஆண்டவரே சிரியா தேசத்தில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்விதமாக தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய வீடுகளை இழந்து தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, இந்த உலகத்திலே அவ்விதமான இடங்கள் இருக்கிறது. ஆனால் எங்களை இந்தியா தேசத்தில் வைத்திருக்கிறீர், இந்த சென்னை பட்டணத்தில் வைத்திருக்கிறீர். எங்களை சுற்றி சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரொம்ப ஆண்டவரே அது மோசமாக இருந்தாலும், அதன் மத்தியிலே நாங்கள் சமாதானமாக உமக்கு ஆராதனை செய்ய எங்களை நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக சோத்துறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக நமக்கு சோத்துறோம். இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நமக்கு சோத்துறோம். இந்த நாள் மனமகிழ்ச்சி நாளாக இருக்கிறது. நாங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். இந்த பூமியில வைத்திருக்கிறீர். எங்களுக்கு ஒரு சிறிய நாவை கொடுத்திருக்கிறீர், உதவிகளை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு சோத்திரம் செலுத்த வேண்டும், உமை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் மண்ணாக இருக்கிறோம், நீ ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய ஆத்மாவை நீ உயிர்ப்பித்திருக்கிறீர். எங்களை உங்களுடைய குமார்த்திகளுமாய் மாற்றியிருக்கிறீர். எங்களுக்கு ஆண்டவரே ஒரு செய்தியை கொடுத்து எங்களை மனவாட்டியாக மாற்றியிருக்கிறீர். எங்களுக்கு மேலான நம்பிக்கையை தந்திருக்கிறீர். கர்த்தாவே, உலகத்தின் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே மேலான ஆனந்த பாக்கியமான நம்பிக்கையை தந்திருக்கிறீர். ஒரு நாளிலே நாங்களும் முகமுகமாய் காண்போம். அப்பொழுது எங்களது சரீரம் மாற்றப்பட்டிருக்கும். நாங்கள் இளமை அடைவோம், நாங்கள் முதுமை அடைய மாட்டோம், நாங்கள் ஒரு காலம் மறிக்க மாட்டோம். அவ்விதமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். இந்த ஸ்தலத்தில் அல்ல, இதை பார்க்கிற மேலான ஸ்தலத்தை எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்திருக்கிறீர். எங்களுக்காக ஒரு பட்டணத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறீர். அந்த பட்டணத்திலே நாங்கள் நித்திய மகிழ்ச்சியோடு கூட காணப்படுவோம். இவ்விதமான எங்களுக்காக நீர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறீர். எங்களுக்கான விசேஷித்த நன்மைகளை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை நாங்கள் ஆளுகை செய்வோம், உலகத்தை நாங்கள் நியாயம் தீர்ப்போம். இவ்விதமாக ஆண்டவரே எங்களை நீ தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது மாம்சத்திலே ஆண்டவரே அந்நிய தேசத்திலே நாங்கள் இருக்கிறோம், சாத்தானின் ஏதெனில் இருக்கிறோம். எங்களை சுற்றி பல பிரச்சனைகள் இருந்தாலும், குழப்பங்கள் இருந்தாலும், ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே ஜெயித்து தருவார். எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் மேற்கொள்ளுவோம் என்ற ஆண்டவரே நம்பிக்கையை விசுவாசத்தை தந்திருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த காரியங்களும் எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். இவ்விதமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறேன். உலகத்தின் மக்கள் அதை அறிந்து கொள்ள முடியாது, அவர்கள் எங்களை அறிந்து கொள்ள முடியாது, நாங்கள் அவர்களை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தாவே, இவ்விதமான ஒரு மிஸ்ட்ரி லைஃபை எங்களுக்கு தந்திருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையானது ஒரு மிஸ்ட்ரியாயிருக்கிறது, ஒரு ரகசியமாயிருக்கிறது. அந்த ரகசியத்தை ஆண்டவரே வேதத்தின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் இருக்க முத்திரைகள் உடைக்கப்பட்டு நாங்கள் எங்கே இருந்து வந்தோம், நாங்கள் எதற்காக இங்கே இருக்கிறோம், எங்கே போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். இவ்விதமான நிச்சயத்தோடு கூட, தெளிந்த புத்தியோடு கூட இந்த உலகத்திலே வாழும்படியான எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர். இதோ மனவாட்டிக்கு அப்பால் இருக்கிறவர்கள் ஆண்டவரே குழப்பத்தில் இருக்கிறார்கள். எதற்காக உலகத்திலே வந்தோம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். புசிப்போம் குடிப்போம் இன்று இருப்போம் நாளை சாபம் என்று அவிதமான ஒரு நிலையற்ற வாழ்க்கை செய்யும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நிலையான ஜாண்டரே ஜீவனை நித்திய ஜீவனை நீ கொடுத்திருப்பதற்காக சோத்திரம். எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் அறியும்படியாக எங்களை கண்களை திறந்ததுக்காக சோத்திரம். கர்த்தாவே நீர் எங்களை சந்தித்ததுக்காக எமக்கு சோத்திரம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக சோத்திரம். இம்மட்டும் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர், இனிமேலும் நீர் எங்களை நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன், மரண பரிந்த நம்மை நடத்துவார். கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருப்பதுக்காக சோத்திரம். இந்த ஊழியத்திலே நீர் இருந்து கிரியை செய்வதற்காக சோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆடுகளை நீர் தாமே தூரத்திலிருந்து சமீபத்தில் கூட்டி சேர்க்கிறீர். இங்கே வந்து ஆண்டவரே புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி நீர் பராமரித்து போஷித்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி. கடந்த நாட்களில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நமக்கு சோத்திரம். இறக்கங்களுக்காக கிருபைக்காக நமக்கு சோத்திரம். எங்களுக்கு கொடுத்த சத்தியத்துக்காக நமக்கு சோத்திரம். இப்பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஐக்கியத்துக்காக சோத்திரம். தேவனோடு அவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படும்படியாக எங்களுக்கு ஆண்டவர் இந்த ஸ்தலத்திலே நீர் ஆண்டவரை காண்பிக்கிற எல்லா கிருபைகளுக்காகவும் உமக்கு சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் எவ்வளவே இதுக்கு பாத்திரமான அல்ல, எங்களை நாங்கள் முற்றிலும் தாழ்த்துகிறோம். எங்களை மண்ணன்று உணவு நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை என்று தாழ்த்துகிறோம். எங்களை நீர் முழுவதுமாக ஆட்கொள்வீராக, அடியேனை நீர் ஆட்கொள்வீராக. ஆண்டவரே நீர் தாமையுடைய வார்த்தையை அடியனுடைய வாயிலே போட்டு உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேச வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். தேவனுடைய தாட்ஸ் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, உம்முடைய சிந்தையை அறிந்து கொள்ளும்படியாக இந்த காலவேளையில் எங்களுக்கு உதவி செய்வீராக. இங்கே காத்திருப்பது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாக, மகிழ்ச்சியான ஒரு நேரமாக மாற்றும். ஆதியிலே நாங்கள் கழிவுற உதவி செய்வீராக. தாமைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டிச் சேர்ப்பீராக. இந்த தொழுவத்திலே இல்லாத வேறு ஆடுகளையும் நல்ல மேய்ப்பராகி இயேசு கிறிஸ்து தாமே கூட்டிச் சேர்ப்பீராக. நீ தாமே இந்த ஆதரவை முடிவு மட்டும் பொறுப்படுத்திக் கொள்ளும். கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். நாம் எல்லாரும் எழுந்து நின்று வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பசுத்த பவுல எபேசியர்களின் நிருபன் 1:1-14 எபேசியர் 1:14 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பசுத்தவான்களுக்கு எழுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் தாம் நமக்கு தந்தளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருகப்பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியாயத்தின்படி பல்லவத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவருமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உன் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். உட்காருவோம். எபேசியர்களின் நிருபம் 1:4 வாசிக்கலாம்.
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னதாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன்குறித்தார், நம்மை அழைத்தார். எப்படி அழைத்தார்? 13:14 நீங்கள் உன் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்க வந்தது. God's word interrupted our life. நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்க வந்து நம்முடைய வாழ்க்கையை மறித்தது, போக விடாதபடி மறித்தது. ஒரு நாளிலே என்னை மறித்தது, உங்களை மறித்தது. 1974 என்னை மறித்தது. அதுக்கு பிறகு நான் மேற்கொண்டு என்னுடைய சொந்த வாழ்க்கையை வாழ முடியவில்லை. அது நான் ஒரு ஆவிக்குரிய ஜீவன் செய்யும்படியாக அந்த வார்த்தை செய்தது. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, அந்த வசனத்தை கேட்டு நம்ம விசுவாசிகளான போது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்ம ஞானஸ்தானம் பெற்ற போது அவர் வாக்கு தந்தப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்திரை போட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள், நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள், நம்ம அவருடைய ஓன் சில்ட்ரன். நம்ம அதை அறியாமல் இருந்தோம். வார்த்தையானது நம்மை சந்தித்த பொழுது நம்முடைய வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் யார்? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கல்யாண காலில் எங்க அம்மா அப்பா பேர் போட்டிருக்க, என்னுடைய பேர் என் மனைவி பேர போட்டிருக்க, ஒரு ஒரு ஜென்ரேஷன் காமிக்கிறேன். அதே போல பெண்ணுக்கு ஒரு ஜென்ரேஷன், தாத்தா பாட்டி யாரு, இதான் ஜென்ரல். எங்க அம்மா அப்பா யாரு, என்னுடைய மனைவி அம்மா அப்பா யாரு, அவங்க பேர் போட்டிருக்கு. இது அதுக்கு பேரு 6 பேர் போட்டிருக்கு. அந்த 6 அந்த ஜெனரேஷன்ல கேள்வின் எங்க பாருகிறோம். அது ஒரு வம்ச வரலாறு, பெடிகிரி. அதே போல நம்ம வந்து தேவன்ல இருந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வி கேம் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். சாத்தானுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்முடைய ஃபாதர் அண்ட் மதர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. தாப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குது போல அவர் நமக்கு இறங்குகிறார். தாய் தன் பிள்ளை தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. தாப்பன் தாயும் அவர் தான், ஹெவன்லி ஃபாதர். அன்னையிலிருந்து என்ன சென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், முடிவிலே நம்மளை மகிமையிலே கொண்டு சேர்ப்பார். நம்ம சேர வேண்டிய இடத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமே. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். We have an inheritance. நமக்கு பல்லவத்திலே நமக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த நாளில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு பாடி ஆயத்தம் படுத்தியிருக்கிறார், குளோரிஃபைட் பாடி. இது அதனுடைய பிரதிபலிப்பு. அந்த பாடியினுடைய பிரதிபலிப்பு அதனுடைய நெகட்டிவ். இது இதே மாதிரி பாடி தான், ஆனா அது குளோரிஃபைட் கண்டிஷன்ல இருக்கும். போட்டோல பார்க்கும்பொழுது அதே ஆளு தான், அவர் உண்மையாவே இருக்கிறார். நேச்சுரலா பார்க்கும்பொழுது உண்மையா இருக்கிறார், நேருக்கு நேரா பார்க்கும்பொழுது. அதே போல அதனுடைய நெகட்டிவ் தான் இது. நம்ம சரீரம் இதே சரீரம் தான், ஆனா அது மகிமை அடைந்த நிலையில இருக்கிறது. நமக்கு ஒரு குளோரிஃபைட் பாடி வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை உலகத்தின் மக்களுக்கு கிடையாது. ஆசையை சேர்க்கிறான், பணத்தை சேர்க்கிறான், யார் வாரிக்கொண்டு போவார் என்று அவனுக்கு தெரியாது. இன்றைக்கு ராத்திரியிலே அவனுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவங்க சேர்த்தது யாருடையது என்று தெரியாது. இன்றைக்கு அவள் மறித்து போனால் எங்கே போவோம் என்று அவளுக்கு தெரியாது. எதற்காக உலகத்திலே வந்திருக்கோம் என்று தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஹெவன்லி ஃபாதர் கிடையாது, நமக்கு ஒரு ஹெவன்லி ஃபாதர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது நம்மை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய இக்கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்குறவராயிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்கள் குறைகளை மன்னிக்கிறவராயிருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய ஹெவன்லி ஃபாதரை நம்ம உடையவர்களாயிருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக முடிய பண்ணுகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதுதான் மறுபிறப்பு. உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரு பிறப்பு பிறந்திருக்கும் பொழுது நம்ம மட்டும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நமக்கு 2 இருக்கிறது. நம்ம என்றைக்கு மறுபடியும் பிறந்தோமோ அன்றிலிருந்து இயேசு கிறிஸ்து நம்முடைய ஹெவன்லி ஃபாதர், பரம பிதாவாய் இருக்கிறார், பரலோக பிதாவாய் இருக்கிறார். ஆமென். சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். பிரேக்கிங் ஆஃப் த சீல்ஸ் அரவுண்ட் யுவர் லைஃப். உங்களை வாழ்க்கையை சுற்றியுள்ள முத்திரைகள் உரைக்கப்படுது. இன்னைக்கு 2 பாகம். கடந்த வாரத்தில் யோபின் வாழ்க்கையை வைத்து எப்படி யோபு வாழ்க்கையினுடைய முத்திரைகள் உடைக்கப்பட்டது, அவனுடைய முடிவு என்ன என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு அருமையான செய்தி கொடுக்கப்பட்டது. நான் என்னுடைய சகோதரன் ஆசிர் காபியல் அதை அவரை சந்திக்கும் பொழுது கடந்த புதன்கிழமை சந்திக்கும் பொழுது அந்த என்னுடைய தம்பி சொன்னார், யோபு பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ற. உடனே அன்னைக்கே அவங்க கேட்கிறாங்க, ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கேட்கிறாங்க. அப்படி நிறைய பேர் கேட்கிறவங்க இருக்கிறாங்க. அருமையாளே, நம்ம வார்த்தை தான் நமக்கு அது தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுக்கும், தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தை தான் நமக்கு கிரேட் ட்ரெஷர், நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பொக்கிஷம். அதுதான் வார்த்தையானது நம்மை தேற்றுகிறது. அந்த வார்த்தை நம்மை தேற்றவில்லை என்றால் நம்ம துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்போம். உம்முடைய வசனம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். என்றைக்கோ நம்ம செத்திருப்போம், தற்கொலை பண்ணியிருப்போம், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தாங்க முடியாதபடி தற்கொலை பண்ணிருப்போம். ஆனா இந்த வார்த்தை வந்து நம்ம அப்படி செய்ய விடாதபடி நமக்கு ஆறுதலை தருகிறது. நமக்கு ஒரு அது ஒரு நிச்சயத்தை, நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, அது நம்முடைய ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. நம்ம பிரைட் என்று அழைக்கப்படுகிறோம். ஆமென். நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்த், முதல் பிறப்பு நம்முடைய தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிறோம். நம்முடைய தாய் தகப்பனுக்கு பிறந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூல் போயிட்டு தமிழ், இங்கிலீஷ், மேத்மெட்டிக்ஸ் படிக்கிறோம். ஏபிசிடி நல்லா தெரியணும், இங்கிலீஷ் பைபிள், இங்கிலீஷ் வாசிக்க தெரியணும், அது அர்த்தம் தெரியணும். சில ஸ்கூல்ல வந்து சரியான டீச்சிங் கிடையாது, அந்த மாதிரியே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஹையா படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாது. சாதாரண ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அது பைபிள் வாசிக்கும், இதுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது. அப்படி அவட ஸ்கூல்ல சேர்த்து என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் ஒரு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், தமிழ் நல்லா தமிழ் பைபிள் படிக்க தெரியணும். ரெண்டாப்பு படிச்சாலே தமிழ் பைபிள் படிக்க தெரியணும். ஒண்ணுமே எழுத்தே தெரியாத பிள்ளைகளுக்கு என்ன பிரயோஜனம் அந்த ஸ்கூல்ல போயிட்டு அதிக பீஸ் கட்டி என்ன பிரயோஜனம்? ரெண்டாவது படிச்சாலும், நான் மூணாவது படிச்சாலும் பைபிள் தமிழ் பைபிள தெளிவா வாசிப்பேன். சாதாரண ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், கிராமத்தில் உள்ள ஸ்கூல், அம்மா அப்பாவே கொண்டு சேர்க்க மாட்டாங்க. எங்க அக்கா தான் இனி தூக்கிட்டு போய் சேர்த்திருப்பான். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல், அதுல மூணாவது படிச்சவளே பைபிள தெளிவா வாசிக்க முடியுது. இன்னைக்கு மூணாவது படிக்கிற பிள்ளைகள், இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது. அதனால ஸ்கூல்ல படிச்சு பிரச்சனை இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும். அல்லது நல்ல ஸ்கூலை பார்த்து ஒழுங்கா அடிப்படை அங்க லாங்குவேஜை கத்துக் கொடுக்குற ஸ்கூல்ல போய் சேர்க்கணும். அதான் பாருங்க, என்ன தமிழ் படிக்க தெரியாது, இங்கிலீஷ் படிக்க தெரியாது, ஆனா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கும், இங்கிலீஷ் வாசிக்க சொன்னா தெரியாது. அதை பாருங்க, நம்ம எதுக்கு நம்ம அம்மா அப்பா மூலமா பிறக்கிறோம், ஆண்டவர் ஒரு ஃபேமிலியில கொண்டு வர்றாரு, பின்பு ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன சென்றால் நமக்கு தெரியுறது என்னன்னா, தமிழ், ரெண்டாவது இங்கிலீஷ், மூணாவது மேத்மெட்டிக்ஸ், கணக்கு போன இத்தனை ரூபாய் செலவு பண்ணா மீதி எவ்வளவு காசு இருக்குது. அதுவும் தெரியலன்னா என்ன மேத்ஸ் படிச்சு என்ன, அல்ஜிப்ரா ஜாமெட்ரி படிச்சு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு ரூபாய் கையில இருக்கு, இவ்வளவு ரூபாய் இதுக்கு செலவாச்சு, அது கணக்கு போட தெரியலன்னா. இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ல அந்த மாதிரி டீச்சிங் கொடுக்கறாங்க, புதுசா டீச்சிங் கொடுக்கறாங்களாம். அதுலதான் ஜனங்கள் கொண்டு பணத்தை கொட்டி கொண்டு சேர்க்கிறாங்க. கடைசியில் ஜனங்கள் ஒன் டூ த்ரீயே ஒழுங்கா தெரியாது, கணக்கு போடவே தெரியாது. அதெல்லாம் மூணு காரியம் அவசியம், இங்கிலீஷ் தெரியணும், தமிழ் தெரியணும், மேத்மெட்டிக்ஸ் தெரியணும். உலகத்தில் வாழ்றதுக்கு மூணு அவசியமா இருக்கு. அப்படி என்ன சொல்றால், நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு ஜியோகிரபி படிக்கிறோம், உலகத்தில் என்ன நடக்கிறது, உலகத்தில் என்னென்ன பிரதேசங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு கொண்டு இருந்தாலும் இத காட்ஸ் பிளான் என்னன்னு தெரியாட்ட என்ன பிரயோஜனம்? அதுக்கு மேலே நிறைய படிப்பு இருக்கு, ஏதோ இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய மெடிக்கல் கோர்ஸ் இருக்கிறது. இப்படி உலகத்துல நிறைய படிக்கிறாங்க, ஒன்னும் தப்பு இல்லை. ஆனாலும் காட்ஸ் பிளான் என்னன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? அவங்க வாழ்க்கையில உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அவ்வளவு படிச்சிருந்து என்ன பிரயோஜனம்? என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்னது என்பதை அறிவுக்கு தான் நம்ம இந்த இடத்துக்கு வருகிறோம். மற்றபடி நம்ம டிகிரி வாங்குறதுக்கு காலேஜுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், அது படிச்சிருந்தாலும் இங்க வரும்பொழுது நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, இதுதான் அவசியமா இருக்கிறது. அதனால நம்ம வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறோம். இது என்ன சார் என்றால், நம்ம வந்து நம்முடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம படிக்கிறோம், நம்முடைய லைஃபை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம படிக்கிறோம், சில வேலைகள் நமக்கு கிடைப்பதற்காகவும், நல்ல வருமானத்தை சம்பாதிப்பதற்காக நம்ம ஒரு பெட்டர் லைஃப் வாழ வேண்டும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உலகத்தின் மக்கள் இதை நம்ம எல்லாருமே பாடத்தை படிக்கிறது அதுதான். ஆனாலும் என்ன சென்றால் இதுக்கும் நித்திய ஜீவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்முடைய படிப்புக்கும் நித்திய ஜீவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பேர்த், இந்த படிப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பேர்த் சேர்ந்தது, முதல் பிறப்பை அம்மா அப்பா மூலமா பிறந்ததை அது சம்பந்தப்பட்டது. ஆனால் வந்து என்ன சொல்றால் நத்திங் டு டூ வித் எட்டர்னல் லைஃப், யூ ஆர் எ சின்னர் ஸ்டில். இதோ இதுக்கு நித்திய ஜீவனுக்கும் இந்த படிப்புக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. இதோ இன்னும் ஒரு மனுஷன் பாவியாகவே இருக்கிறோம். நம்ம வந்து ஏதோ ஆபீஸ்ல இருக்கிறவங்க நல்ல ஷர்ட் போடலாம், நல்ல ட்ரெஸ் பண்ணலாம். மெக்கானிக் வேலை செய்யறவங்க வந்து அவனுடைய ட்ரெஸ்ல கிரீஸ் ஒட்டிக்கிட்டு அது வந்து அப்படி ஒரு வஸ்திரத்தை அணியலாம். ஏதோ இவ்விதமாக உலகத்திலே பல ஜனங்கள் பல விதமான உடைகளை அணிகிறார்கள். உடைகள் ஆடப்பாதி அந்த மனுஷன் பாதி ஆடப்பாதி ஆள் பாதி ஆடப்பாதி இப்படியாக ஆடையினாலே தங்களை வந்து இதோ அலங்கரித்துக் கொண்டு தங்களை விசேஷித்தவளாக காண்பிப்பது உண்டு. அப்படி இருந்தாலும் அவன் வந்து உள்ளுக்குள்ள அவன் பாவியாக இருக்கிறான். God had a plan for your life. உங்கள் வாழ்க்கை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அதை அறியும் வரைக்கும் ஒரு மனுஷன் பாவிதான். பைபிள் படிச்சு அவன் வந்து என்னச்சிருந்தால் டினாமினேஷன் பைபிளே படிச்சுக்கிட்டே இருக்கலாம், எப்பவும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சிலர் வந்து என்ன வயசானவங்க கண்ணாடியை போட்டுக்கிட்டே பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதோ நான் அதிகமாக சோத்திரம் பண்றேன்னு சொல்லலாம், அதிகமாக ஆராதனை செய்கிறோன்னு சொல்லலாம், அதிகமாக ஊழியம் செய்கிறோன்னு சொல்லலாம். இதோ அப்படி டினாமினேஷன் பீப்புள் நிறைய பேர் நல்லவர்கள் இருக்கிறார்கள், பக்திமான்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்னது என்று தெரியலன்னா தே ஆர் ஸ்டில் சின்னர். இதோ அவள் இன்னும் பாவிகளாகவே இருக்கிறார்கள். God had a plan for your life. Hallelujah. God had a plan for you. இதோ கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். Hallelujah. அதை அறிவதுதான் நித்திய ஜீவன். Hallelujah. அப்பொழுது அவங்க எட்டர்னல் லைஃப் பெறுகிறார்கள், அப்பொழுது அவர்கள் மறுபடியும் பிறக்கிறார்கள். ஹல்லேலூயா. God saw you different. ஆண்டவர் உங்களை வித்தியாசமாக பார்த்திருக்கிறார். உலகத்தின் மக்கள் எல்லாரையும் நம்ம பார்க்கிறோம், நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க, ரொம்ப தோரணையா இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க. இதோ அவங்க எஜுகேட்டட் பீப்புள், அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஜாஸ்தி, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அவங்களுடைய ஃபேமிலி ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா. இதுதான் உலகத்தின் மக்கள் பார்க்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேத். இதுக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை குறித்து மேன்மை பாராட்டி பிரயோஜனம் இல்லை. அதை கர்த்தர் நம்மை டிசைன் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். இது வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்மளே டிசைன் பண்ணுகிறோம். படிப்பது, ஜாப் தேடுவது, இதோ இதெல்லாம் அதெல்லாம் நமக்கு தேவைதான். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேத். இது நம்முடைய வாழ்க்கையை நம்ம டிசைன் பண்ண பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. God has a plan for you in another world. Hallelujah. இந்த படிப்பு இந்த இதெல்லாமே இந்த உலகத்துக்கு தான் சம்பந்தப்பட்டது. ஆனால் ஆண்டவர் நம்ம இன்னொரு உலகத்தில் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை டிசைன் பண்ணியிருக்கிறார். Hallelujah. நம்ம எட்டர்னல் லைஃப் நம்ம பெறுவதற்காக, எட்டர்னிட்டியை நம்ம அடைவதற்காக தேவன் நம்மை பிளான் பண்ணியிருக்கிறார். இது டிஃபரண்ட். இவங்க தான் மறுபடி இதை அறிந்த மிஸ்ட்ரியை அறிஞ்சவர்கள் தான் மறுபடி பிறந்தவர். ஒருவேளை நம்ம மெசேஜில் இருக்கிறோம், மெசேஜில் இருக்கிறோம் அப்படி சொல்லி கர்த்தருடைய திட்டம் என்னதென்று அறியாதிருந்தால் அவங்களுக்கு வந்து இன்னும் நித்திய ஜீவனை பெறவில்லை என்று அர்த்தம். நான் உங்களுக்கு சில உதாரணங்களை கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு சில உதாரணங்களை கொடுக்க விரும்புகிறேன். அதை வைத்து நீங்கள் வந்து இந்த நான் சொல்லுகிற இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது நம்முடைய தீர்க்க தரிசி பிரதர் பெர்னாமை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்காக அனுப்பின ஒரு தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா. God sent the prophet. He was anointed by the Elijah's spirit. அவர் வந்து எலியாவின் ஆவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென். உலக முடிவுக்கு முன்னதாக, உலகம் அழிவதற்கு முன்னதாக கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி பிதா பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களுடைய இதயத்துக்கு திருப்புகிறார். நம்முடைய ஃபெய்த் வந்து ஆதி அப்போஸ்தல பிதாவுக்கு திருப்பப்பட வேண்டும் என்றால், அந்த அப்போஸ்தல ஃபெய்த்துக்கு நம்ம திருப்பப்பட வேண்டும் என்றால் இதோ ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்ப வேண்டும். முதலாவது God sent the prophet with a message கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி ஒரு செய்தியோடு கூட அனுப்பினார். அந்த மெசேஜ் வந்து என்ன செய்யறது என்றால், ஒரு கூட்டமான ஜனங்களை அப்போஸ்லி ஃபெய்த், பைபிள் இருக்கிற அப்போச நடவடிக்கை அது திருப்புகிறது. இது ஒமேகா, ஒமேகா வந்து அல்பாவுக்கு திருப்பப்படுகிறது. அதன் பின்பு என்ன ஏற்படும் என்றால், அந்த கூட்டத்தை ஆண்டவர் மேல எடுத்துக்கிட்டு அவர் வந்து இந்த பூமியை அழிச்சு போடுவார். இதுதான் மல்கியா 4:5 சொல்லி இருக்குது. எல்லாம் மல்கியா 4:5 சொல்லுவாங்க, நம்ம மெசேஜில் இருக்கவங்களுடைய அர்த்தம் ஏதான் தெரியுமா? சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா பரிசுத்தாவி இல்லாதபடி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்ப நான் சொன்னதுதான் அதுல எழுதியிருக்கு. God sent a prophet with a message. அந்த மெசேஜ் வந்து நம்ம அப்போஸ்லிக் ஃபாதர்ஸ் இந்த வேர்டுக்கு நம்மை திருப்புகிறது. அப்படி திருப்பப்படவில்லை என்றால் அவன் மனவாட்டியா மாற முடியும். அந்த மாற முடியாது. அந்த பிரைடை மேல கொண்டு போன பின்பு அந்த ஃபயரை அனுப்பி உலகத்தை அழிச்சு போடுறார். இதுதான் மல்கியா 4:5-6 எழுதப்பட்ட. மல்கியா 4:5-6 வாசிக்கலாம்.
இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான்.
சரி, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், கிரேட் அண்ட் டெரிபிள் டே ஆஃப் த லார்ட். I will send you Elijah. I will send you, உங்களுக்கு நீங்க அதில் இருக்கிறீங்க. அந்த வசனத்தில் நீங்க இருக்கிறீங்க. யூ ஆர் இன்க்ளூடட். நீங்க அந்த வார்த்தையில நீங்க இன்க்ளூட் ஆகி அந்த யூங்கிறதுல நான் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே. உங்களை குறிச்சு பைபிள் எழுதியிருக்கு. எலஜா வந்து யூங்கிறது நீங்க. எலஜா நான் உங்களுக்கு எலியாத்திக்கு பேசியா உங்களுக்கு நான் என் பெயர் மறைஞ்சிருக்கு. உங்க பெயர் மறைஞ்சிருக்கு. எலஜா அதுல வந்து பெண்ணாமா இருக்கிறார். சென்ட் யூ எலஜா த ப்ரோஃபெட் Before the coming on the dreadful day of the Lord, terrible and dreadful, பயங்கர கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னதாக, பூமி அழிவதற்கு முன்னதாக, நான் உன் எலஜா த ப்ரோஃபெட்டை நான் அனுப்புகிறேன். அதை உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன். நான் டினாமினேஷனுக்கு அனுப்பல, நமக்கு அனுப்பி இருக்கிற. நான் தீர்க்க தேசிய விசுவாசிக்க மாட்டேன், நான் அதை ஏற்றுக்கிடல. உங்களுக்கு அனுப்பப்படல. உங்களுக்கு அனுப்பப்பட்டா நீங்க விசுவாசிப்பீங்க. உங்களுக்கு அனுப்பப்படல, ஆனா எங்களுக்கு அனுப்பியிருக்கு. எதுக்கு? எங்களை மேல எடுத்துக்கொள்வதுக்கு. ஹல்லேலூயா. எங்களுடைய ஹார்ட்டை திருப்புவதுக்கு. ஹல்லேலூயா. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு அடியாது படிக்கும் பிதாக்களுடைய இரத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும். பிள்ளைகளுடைய இரத்தை, இதோ பிள்ளைகள் என்ற சடத்துல எலக்ட் அர்த்தம். அதுல பிள்ளைகள் என்றால் சில்ட்ரன் என்று சொல்லும் பொழுது எலக்ட், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are chosen before the foundation of the world. Hallelujah. உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால பிள்ளைகளுடைய நம்முடைய இதயத்தை வந்து ஆதி பெந்தேகோஸ்தே பிதாக்களுக்கு திருப்பப்படுகிறது. Hallelujah. அப்படி திருப்பப்படும் பொழுது அவர்களை மேல எடுத்துக்கொண்டு பூமியை அழிக்கிறார். இதுதான் அந்த வசனம். இதுதான் பரிணாமத்துக்கு கொடுக்கப்பட்ட வசனம். இதுல நீங்களும் நானும் இன்க்ளூடிங் ஆயிருக்கிறோம். யூ என்ற இடத்திலையும் சில்ட்ரன் என்ற இடத்திலையும் நீங்க இருக்கிறீங்க. நீங்க பைபிள் இருக்கிறீங்க. உங்க வார்த்தை உங்களை பற்றி எங்க பைபிள் எழுதியிருக்கு. இங்க இருக்கிற உங்களை பற்றி எழுதியிருக்கு. என்ன பற்றி அங்க எழுதியிருக்கு? என்னுடைய ஸ்தானத்தை நான் வேதத்தில் கண்டுபிடிக்கும் பொழுது நான் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாயிருக்கிறேன். பாருங்க என்ன சொல்றால், அதன் பின்பு வெளிப்படுத்தல் 10:6-7 என்ன வாசிக்கிறோம்? இனி காலம் செல்லாது. There shall be no more time. இனிமேல் காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எங்க ஊழியக்காரர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடியே 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்கால ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். ஹல்லேலூயா. But in the days of the voice of the seventh angel, when he begins to sound, the mystery of God should be finished. இதோ 7 தூதனுடைய சத்தத்தினால் அவன் எக்கால ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். ஹல்லேலூயா. There should be time long, no longer. அதன் பின்பு டைம் என்பது கிடையாது. டைம் வந்து எட்டர்னிட்டியில போய் மேட்ச் ஆகிவிடும். இப்ப நீங்க டைம்ல இருக்கிறீங்க. இனி டைம் என்பதுக்கு இல்லை. டைம் இல்லாம எட்டர்னிட்டி. நம்ம எட்டர்னிட்டியில இருப்போம். ஹல்லேலூயா. நாளை என்று ஒரு நாள் வராது. நேற்று என்று ஒரு நாள் இருப்பதில்லை. என்றும் டுடே, எப்பொழுதும் இன்று தான் இருக்கும். அதுதான் எட்டர்னிட்டி. இன்னொரு நாள் வராது. எஸ்டர்டே டுடே அண்ட் எஸ்டர்டே டுடே டுமாரோன்னு கிடையாது. எப்பொழுதுமே ஒரே டேட் தான். இன்னைக்கு செப்டம்பர் 10 தான், எப்பவும் செப்டம்பர் 10 தான். 11 தேதி வராது. ராத்திரி வந்தா தானே வரும். ராத்திரி வரலன்னா இன்னொரு நாள் எப்படி வரும்? ராத்திரியே வராத, எப்பொழுதுமே பகலா தானே இருக்கும். அல்லேலூயா. அதான் எட்டர்னிட்டிக்கு நம்ம சொல்றோம். அதான் டைம் என்பது இல்லை. அது வந்து என்னன்னா, ஏழாம் தூதுடைய எக்கால ஊதும் போது, இந்த டேஸ் ஆஃப் த வாய்ஸ் ஆஃப் த செவன்த் ஏஞ்சல், ஏழாம் தூதுடைய சத்தத்தின் நாட்கள்ல தேவ ரகசியம், ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற தேவ ரகசியம் அது வெளிப்படும். அந்த அந்த ரெவலேஷன் ஆனது இதை நம்ம எட்டர்னிட்டிக்கு கொண்டு சொல்லும். நம்ம டைம்ல இருந்து எட்டர்னிட்டிக்கு போயிருவோம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம டைம்ல இருக்கிறோம். ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பிறக்க பிறக்க நம்முடைய ஆயுஷ் நாள்ல ஒரு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு நாள் பிறப்பது சந்தோஷம், நம்முடைய ஆயுஷ் நாள்ல ஒரு நாள் குறைஞ்சி போகுது. ஒவ்வொரு மாசம் பிறக்கும் பொழுதும் நம்முடைய ஆயுஷ் நாள்ல ஒரு மாசம் குறைஞ்சி போகுது. ஒரு வருஷம் பிறக்கும் பொழுதும் நம்முடைய ஆயுஷ் நாள்ல ஒரு குறைஞ்சி போகுது. நம்ம கொஞ்சம் சாகுறோம், கொஞ்சம் சாகுறோம். நம்ம பாடி கொஞ்சம் கொஞ்சமா சாகுது. அதனால்தான் முதுமை அடைகிறோம். நம்மளை அறியாமலே அது நடக்கும். ஆனா அந்த எட்டர்னிட்டிக்கு போகும் பொழுது அது இன்னொரு நாள் வரப்போறதில்ல, நம்ம முதுமை அடைய போறதில்ல, எப்பொழுதும் எங்காக இருப்போம். ஹல்லேலூயா. அங்க பாலிடிக்ஸ பற்றி கவலைப்பட வேண்டாம், துன்மார்க்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். பூமி தேச்சி வருமா, மழை பெய்யுமா, வெள்ளம் வருமா, எதை பற்றியுமே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. பயம் என்பதே அங்கே இல்லை, நித்திய சந்தோஷம் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அந்த பிளேஸ நம்ம வாஞ்சிக்கிறோம். நம்ம அந்த பிளேஸ வாஞ்சிக்கிறோம், அந்த பெர்ஃபெக்ட் பாடியை நம்ம வாஞ்சிக்கிறோம், நம்ம எட்டர்னிட்டியை வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் பொழுது என்றால், அவர் வந்து சாத்தானுடைய வாழ்க்கை வாழவில்லை. உலகர் சாத்தானுடைய வாழ்க்கை வாழுகிறார்கள். குடிப்பது, ஸ்மோக்கிங் பண்ணுவது, சூதாடுவது, விசாரம் தேசித்தனங்களை செய்வது, கொலை செய்வது, திருடுவது, இதோ பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கெட்ட வார்த்தைகளை பேசுவது, அங்கு நீங்கள் சுத்தி வாழ்நாளை வீணாக்குவது, கிருபையின் நாட்களை வீணாக்கி போடுவது, வீணாக செலவழித்து போடுவது, இதெல்லாமே வந்து இது சாத்தானிக் லைஃப். அவங்க சாத்தான் வாழுகிற வாழ்க்கையை வாழுகிறார். அவங்களுக்குள்ள சாத்தானின் ஜீவன் இருக்கிறது, அந்த வாழ்க்கையை வாழுகிறார்கள். அவிசுவாசியான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிடலாமா? நல்லது இல்லை. உன்னுடைய நண்பன் பேரை சொல்லு, உன்னை சொல்றேங்கிறான். நம்முடைய நண்பன் எப்படி அவிசுவாசியா இருக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், போலாம் வரலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா அவங்க கூடயே நம்ம நேரத்தை கொடுத்து இவன் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன தந்தாலும் அவன் சேட்டன் லைஃப் தான் வாழுகிறான். அவன் நல்லவனா இருந்தாலும், அவன்கிட்ட தீய பழக்கம் இல்லாம இருந்தாலும், அவன் சேட்டன் லைஃப் தான் வாழ்றான். நம்ம வந்து காட்ஸ் லைஃப் வாழுகிறோம். நம்முடைய அம்மா அப்பா வாழ்க்கையை வாழல. நம்ம மறுபடியும் பிறந்த பிறகு காட்ஸ் லைஃப் நமக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. God's own life இருக்குது. நம்ம எட்டர்னல் லைஃப் நம்ம வாழுகிறோம். ஹல்லேலூயா. பிரபு பேனா தன்னுடைய லைஃப் ஸ்டோரியை சொல்லுகிறார். லைஃப் ஸ்டோரி என்ற செய்தியிலே உங்களுக்கு 31 பாகம் கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த நாளில் ஒரு சகோதரியை சந்தித்தேன். ஏதோ அவங்க வந்து முடிச்சூர்ல இருந்து வீட்டுக்கு வந்திருந்தார்கள். சொன்னாங்க, லைஃப் ஸ்டோரி நான் வந்து எல்லாத்தையுமே நான் கவனிச்சேன், இன்னத பாட்டு 31 பாகத்தையும் நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறாங்க. நம்ம அவங்கள நேசிக்கிறோம். ஏன் அவங்கள நேசிக்கிறோம்? அவங்க கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறதுனால நம்ம நேசிக்கிறோம். அவங்க நமக்கு ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. அவங்க எந்த ஃபேமிலியில பிறந்தாங்களோ நமக்கு தெரியாது. அவர்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கும் பொழுது, அவங்க எல்லாம் நமக்கு ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. அவிசுவாசி நமக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அவிசுவாசி தேவைதான், சில காரியங்களுக்கு தேவைப்படுறாங்க, பேசுறோம், பழகுறோம், அவங்கள நம்ம நேசிக்கிறோம். ஆனா அவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸா மாற முடியாது. அதே போல இங்க இருக்கிற யாருக்கும் அவிசுவாசி ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாது. என்னாலும் அவங்க சாத்தான் லைஃப் தான் வாழ்றாங்க. அவங்கள்ட்ட அவங்களுடைய உதவி தேவைப்படுது, நம்ம உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. ஏதோ அதெல்லாம் ரைட்டு தான், தப்பு இல்லை. ஆனா அவங்க கூட நம்ம நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கும் பொழுது, அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட் என்று சொல்லும் பொழுது, அது பைபிள் படி ராங்கா இருக்குது. இட்ஸ் கான்ட்ராடிக்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். அவர் சொல்லும் பொழுது, நான் வந்து ஒரு லாக் கேபின்ல பிறந்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது அவர் வீடு வந்து மரக்கட்டையில அடிச்சு வச்சிருக்கு. சாதாரண கரடு முரடான மரக்கட்டை, அந்த வேஸ்ட் பீஸா போட்டு இருக்குல்ல, அதை வச்சுதான் அடிச்சு அவர் வீடு. அவங்க அப்பா அப்படிதான் செஞ்சிருக்கிறாரு. மரக்கட்டையில அடிச்சு வச்சிருக்கிறார். அந்த இடத்துல அது பறக்கும் பொழுது பில்லர் ஆஃப் ஃபயர் அவர் தலை மேல வந்தது. ஹல்லேலூயா. அவர் வந்து வேட்டையாடுவது, மீன் பிடிப்பது. ஹி வாஸ் எ ஹண்டர், ஹி வாஸ் எ ஃபிஷர்மேன். அந்த அதுல தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட். அப்படி இருந்தவர் என்ன சொன்னால், படித்த பாதியில விட்டுட்டு, ஏழாப்புல விட்டுட்டு, அந்த அனைவர் பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி என்ன சொன்னால், படிப்பை கண்டினியூ பண்ண முடியல, போதுமான பண வசதி இல்லாதபடி ரன்னிங் அவே ஃப்ரம் காட், தேவனை விட்டு தூரமாக அவர் போய்கொண்டே இருந்தார். அங்கேயும் இங்குமாக சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். இதை அப்பொழுது என்ன செஞ்சார்னால், அவர் வந்து பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு யங் கேர்ள சந்திக்கிறார். அழகான ஒரு சகோதரி, அவங்க தான் மேடா. இது அந்த சகோதரியை விருப்பப்பட்டார். விருப்பப்பட்டுட்டு என்ன செய்தார் என்றால், அவர் போயிட்டு வந்து அவங்க அப்பாட்ட பேசினார், உங்க மகளை நான் மேரேஜ் பண்ணி எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார். அதே போல அந்த பெண் தன் தாயின் இடத்துல பேசினது. ரெண்டு அவங்க தாய் வந்து முடிவாக சம்மதம் தெரிவித்து அவங்க அப்பா உடனே சமாளிச்சிட்டார். சொல்றதுக்கு முன்னதாக யூ கேன் ஹேவ் ஹர், நீ அவளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். இல்லைன்னா ரொம்ப பண வசதி இல்லை, பணம் வந்து பெருசு இல்லை, எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிய அது வந்து இது இல்லை, நீ எவ்வளவு அதுல திருப்தியா இருக்கிறாங்க தான் முக்கியம். நிறைய இருந்தும் திருப்தி இல்லாம இருப்பாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க. நல்ல வீடு இருக்கும், நல்ல பண வசதி இருக்கும், முழுக்க முழுக்க அழுதுகிட்டு இருப்பாங்க. திருப்தி இல்லாதவங்க சிலருக்கு கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா சந்தோஷமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதுதான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஹோப் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள். இவ என்ன செய்தால், அந்த சகோதரியை வந்து அங்க விவாகம் நடந்தது. அவருக்கு என்ன செய்தால், ரெண்டு குழந்தைகள் பிறந்தது. பின்பு என்ன செய்தால், வியாதிப்பட்டு மனைவி மரித்து போனதை நம்ம லைஃப் ஸ்டோரியில நம்ம அறிந்திருக்கிறோம். வி காட் மேரிட் அண்ட் சோ ஆன். ஹியூமன் லைஃப், இதெல்லாம் மனுஷீக வாழ்க்கை. இதுதான் முதல் பிறப்பு. படிப்பது, சர்ச்சுக்கு போறது, விவாகம் பண்ணுவது. ஹோப்ப வந்து விருப்பப்பட்டார். ரொம்ப நாள நீடிக்கல, கொஞ்ச நாளுகிட்ட அம்மா அப்பாட்ட பேசி மேரேஜ் பண்ணிட்டாரு. நான் அந்த பொண்ணை விருப்பப்படுறேன், உடனே பேசி முடிச்சிக்க, 6 மாசத்துல முடிச்சிக்க, அல்லது விருப்பப்படாத. சர்ச்சு ரூல்ஸ் அதுதான். வருஷ கணக்குல நாங்க விருப்பப்பட்டோம் விருப்பப்பட்டோம் சொல்லிட்டு இருக்கிறது, இது சர்ச்சுக்கு அழகு கிடையாது. அப்படி தைரியம் இல்லைன்னா விருப்பப்படாத. விருப்பப்பட்டா உடனே பேச்சுவார்த்தை பண்ணி 6 மாசத்துக்குள்ள மேரேஜ் முடிச்சுக்கணும். எங்களுக்கு வாலிப சகோதர சகோதரிகள் சொல்றது நான் தான், அது ரொம்ப நாளா கண்டினியூ பண்ணாது நல்லதல்ல. அல்லது விருப்பப்படாத, பேசாம வாழ்ந்துட்டு போனா. நமக்கு ஒரு பேட்டனா இருக்கிறார், விருப்பப்பட்டார், உடனே அவங்க பேசினார். அவங்க அப்பாட்ட பேசுறாரு, அவங்க வந்து அவங்க அம்மா பேசும்பொழுது மேரேஜ் நடந்தது. ஹவ் த ஏஞ்சல் கேம் அண்ட் கன்சர்ன் மீ, கர்த்தருடைய தூதனானவர் எப்படி வந்து எனக்கு ஊழியத்தை கொடுத்தார் என்று அங்கே சொல்லும் பொழுது, மல்கியா 4:5-6, இதை வெளிப்படுத்தல் 10:6-7 நம்ம வாசித்த வண்ணமாக அவர் தன்னுடைய லைஃபை காண ஆரம்பித்தார். இதுவரைக்கும் அவர் என்ன மேரேஜ் முடிச்சது, குழந்தை பிறந்தது, இதெல்லாம் முதல் பிறப்பு. உலகத்தின் மக்கள் எல்லாரும் விதமா செய்யறாங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிறப்பு. இதுக்கும் நம்ம நித்திய ஜீவனுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம மேரேஜ் முடிஞ்சா முடியலையா, குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா, அது ஒண்ணும் சம்பந்தம் கிடையாது நித்திய ஜீவனுக்கு. குழந்தை பிறகாட்டாலும் பிறந்தாலும் இதோ மேரேஜ் ஆனாலும் ஆகாட்டாலும் அதெல்லாம் சம்பந்தமே கிடையாது. இது வேற லைஃப், இது ஹியூமன் லைஃப், இது எட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. நம்ம ஹியூமன் லைஃப் மட்டும் வாழக்கூடாது, நம்ம எட்டர்னல் லைஃப் வாழணும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை நம்ம வாழ வேண்டும். அதனால ஆண்டவர் அவருக்கு எட்டர்னல் லைஃப் அங்க வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன செய்தால், அவர் எங்க எதுக்காக உலகத்தில் பிறந்தார், மல்கியா 4:5-6, இதை வெளிப்படுத்தல் 10:6-7 அவரை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த பர்பஸை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தேவன் அவர் உலகத்தில் வந்த பிறந்த நோக்கத்தை காண்பித்தார். முதல் பர்பு என்ன, நான் படிச்சேன், அந்த பெண்ணை விருப்பப்பட்டேன், அதை மேரேஜ் பண்ணேன், குழந்தை பிறந்துச்சு, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், அதுதான் உலக பிரமாணம். இதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. இதை கர்த்தர் என்னை வந்து கொண்டு வந்தார், இதை உலகத்தில் கொண்டு வந்தார், அவருடைய வார்த்தை என்னை சந்தித்தது, அப்பொழுது நான் என் வாழ்க்கையை குறித்து அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. என்ன எதற்காக உலகத்தில் என்னை கொண்டார் என்பதை நான் வார்த்தையிலே நான் அறிந்து கொண்டேன். மல்கியா 4:5-6 நிறைவேற வேண்டும், வெளிப்படுத்தல் 6:7 ஆனது நிறைவேற வேண்டும். அதை வந்து என் வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேறுதலுக்காக என்னை வைத்திருக்கிறார். ஐ ஆம் த மேனிபெஸ்டேஷன் ஆஃப் தட் வேர்ட், தட் ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ் வெளிப்பாடாக நான் இருக்கிறேன். இதுதான் எச்ச நல்லை. அது எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? ஒரு நாளில் அவர் கோகையில ஜெபிக்கிறார், வாழ்க்கையானது மிஸ்டீரியஸ் ஆயிருக்கிறது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் வந்து மிஸ்டீரியஸ் ஆயிருக்கும், எது செய்தாலும் வந்து சரிப்படல. நான் எவ்வளவு முயற்சி எடுத்தேன், லைஃப்ல முன்னேறக்கேன், எவ்வளவு முயற்சி எடுத்தேன். காலேஜ் முடிச்சேன், இது அக்கௌண்ட்ஸ் படிச்சேன், டைப்ரைட்டிங் படிச்சேன், என்ன என்றால் இது சில படிப்புகளை படிப்பதற்காக முயற்சி எடுத்தேன். நானே தான் முயற்சி எடுத்தேன். அதெல்லாம் எங்க அம்மா அப்பாவுடைய இதுனால அல்ல, நான் எனக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனாலும் எல்லாமே ஃபெயிலியர். எவ்வளவு காரியங்கள் கடத்தில ஊழியத்துக்கு வந்த பிறகு அது சக்சஸ் மாறும். அதனால என்னுடைய ஹியூமன் லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆகுது, நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யற, என்னை வார்த்தையில கொண்டு வந்த பொழுது நான் ஒரு வித்தியாசமானவனா இருக்கிறேன், என் லைஃப் மிஸ்டீரியஸ் ஆகி இருக்கிறது. நான் எல்லா பெந்தகோச பாஸ்டரோட ஒத்து போக முடியல. அவனுடைய மாய்மாலங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அது ஒத்து வரல, என்னுடைய தலைமை போதகருடைய மாய்மாலத்தை பார்க்கும் பொழுதும் எனக்கு அது ஒத்து வரல. இப்படிலாம் ஊழியர் செய்யக்கூடாது, இப்படிலாம் இந்த பெந்தகோசு போதகர்கள் அங்கேயும் இங்க அழைப்புண்டு தெரிகிறார்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு அது வந்து அந்த சிக்கன் மத்தியில ஒரு ஈக்கலாக இருக்கிறேன், என் லைஃப் வந்து ஒரு ஆட் பால் வினோதமாக இருக்கிறது. இன்னும் இந்த மெசேஜ் வந்த பிறகு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இது வரும் வரைக்கும் நான் குழப்பத்தில் தான் இருக்கிறேன். நான் பெந்தகோச பாஸ்டர் ஆனாலும் நான் குழப்பத்தில் தான் இருக்கிறேன். நான் அந்நிய பாச பேசுவது புரியாத பாச ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இது, என்ன இந்த சிக்கன்ஸ் மத்தியில நம்ம இருக்கிறோம்? மெசேஜ் வந்தது, ஈகிள் கிரை நான் கேட்டேன், ஹல்லேலூயா. அந்த மெசேஜ் அது ஹவர் வந்தோட என் வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்பட்டது, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை உலக தோற்றத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஹல்லேலூயா. அவர் ஃபைவ்போல்டு மினிஸ்ட்ரில என்னை மேய்ப்பர் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு வைத்திருக்கிறார். வேற வேலைக்கு நீ ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஃபுல் டைம் டெடிகேட் பண்ணி கத்திற்கே ஆராதனை செய்ய வேண்டும், வார்த்தைக்கே ஊழியம் செய்ய வேண்டும் என்ற நிச்சயம் வரும் பொழுது லைஃப்ல இருக்க முத்திரைகள் உடைக்கப்பட்டது, ஹல்லேலூயா. இப்பொழுது நான் எட்டர்னல் லைஃப் வாழுகிறேன், நான் ஹியூமன் லைஃப் வாழல, நான் ஃபர்ஸ்ட் பாத்ல ஜீவிக்கல, நான் வந்து நான் புதுப்பிறப்பாக உடையவனா இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவருடைய லைஃப்பை குறித்து அவரால் புரிய முடியல, மிஸ் அண்டர்ஸ்டுட் லைஃப். அவருடைய லைஃபினுடைய ரகசியம், அது ஒரு ரகசியமாயிருக்குது, மர்மமாயிருக்கிறது. ஏன் நான் உலகத்துல பிறந்தேன், ஏன் எனக்கு இப்படி வருது, என் லைஃப் ஏன் இவ்வளவு ஏழ்மையா இருக்கிறது என்று ரொம்ப சிந்திக்க ஆரம்பித்தார். ஒரு நாளில குகையில போய் ஜெபிக்கும் பொழுது இத என்ன சென்றால், அந்த கர்த்தருடைய தூதனானவர் ஏஞ்சல் கேம் டு ஹிம், ஹல்லேலூயா. ஹி ஷோட் ஹிஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் லைஃப் இன் தி ஸ்கிரிப்சர். அவர் வேதத்துல காண்பிக்கிறார், உன்னுடைய லைஃப் மோசஸ் லைஃபோடு மேட்ச் ஆகுது. மோசஸுக்கு நான் ரெண்டு அடையாளங்களை கொடுத்தேன், உனக்கும் ரெண்டு அடையாளங்களை கொடுக்கிறேன். நீ உன்னுடைய இடது கையை வைத்து இத வியாதியஸ்தருடைய வலது கையை பிடிக்கும் பொழுது உனக்கு அப்படியே ஒரு ஸ்வெல்லிங் ஏற்படும், ரெட்டிஸா அது மாறும். உனக்கு வந்து ஒரு நம்பிங், இத நமைச்சல் போல ஏற்படும். நீ அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இத என்ன செய்யும் என்றால், உன்னுடைய கை நார்மல் ஆயிரும், அவனுக்கு சோம் ஆயிரும். மோசைய நான் கோலை போடு, அது பாம்பா மாறிச்சிடும். பிந்து அந்த வாழை பிடி மறுபடியும் கோலாக மாறிவிட்டது, அதான் ஹீலிங். பிந்து என்ன சொல்ல, நீ உத்தமமாய் இருப்பாய் என்றால், when you pray, if you sincere, என்றால் நீ சின்சியரா இருப்பாய் என்றால், நீ ஜபம் பண்ணும் பொழுது நாட் ஈவன் கேன்சர் ஸ்டாண்ட் பிஃபோர் யூ. உன்னுடைய ஜபத்துக்கு முன்பாக கேன்சர் கூட நிக்க முடியாது. பிந்து என்ன சொன்னால், நீ இன்னும் உத்தமமாய் இருப்பாய் என்றால் ஜனங்களுடைய இதயத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவங்க அவங்களுடைய பேர் என்ன, எங்க இருந்து வராங்க, மனசுல என்ன நினைக்கிறாங்க, நேத்து என்ன நடந்தது, எல்லாத்தையுமே சொல்ல முடியும். இப்படியாக மோசைக்கு ரெண்டு அடையாளத்தை கொடுத்தது போல உனக்கு அடையாளத்தை கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது, அவருடைய லைஃப்ல வந்து 1946 மே 7 தேதியிலே கத்துடைய தூணாவா அதிகாலையிலே 3 மணிக்கு அந்த குகையிலே மில் டவுன் என்ற இடத்துல இருக்கிற அந்த குகையிலே அங்கே சந்திக்கும் பொழுது அவருடைய லைஃப் முத்திரைகள் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் தேவனிலிருந்து வந்திருக்கிறேன், ஹல்லேலூயா. ஐ கேம் ஃப்ரம் காட். இதோ சார்லஸ் பிரனாம் எல்லா பிரனாம் என்னுடைய தாய் கிடையாது, அவங்க பூமிக்குரிய தாய். அவங்க ஒரு ஹியூமன் லைஃபை கொண்டு வந்தாங்க, நான் இப்ப எட்டர்னல் லைஃபை பெற்றிருக்கிறேன், ஹல்லேலூயா. மை ஃபாதர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. அவர் என்ன இந்த உலகத்தை கொண்டு வந்திருக்கிறார், ஹல்லேலூயா. எனக்கு ஏதோ ஒரு பர்பஸோடு கொண்டு வந்திருக்கிறார். தேவ ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும், ஹீலிங் மினிஸ்ட்ரியை உலகமெங்கிலும் கொண்டு செல்ல வேண்டும், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் மறுபடியும் ஒரு மனுஷன் மூலமாக உலகத்துக்கு வர வேண்டும். அவர் நேற்றும் இன்று எந்த மாறாதவர் என்பதை நிரூபிக்க வேண்டும். என்பதை அவர் அறிந்து கொண்டார். தன்னுடைய லைஃபினுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டார். இப்பொழுது நிச்சயத்தோடு போகிறார். இப்பொழுது அவருடைய லைஃபில் இந்த மிஸ்ட்ரி ஓபன் ஆகிவிட்டது. அந்த அவருடைய வாழ்க்கையை சுற்றி இந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டது. Hallelujah. He broke those seals off around his life. கர்த்தருடைய தூதனானவர் அவர் வாழ்க்கையை சுற்றி இருந்த முத்திரையை உடைத்து விட்டார். நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தான் நான் பிறந்தனும், ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தனும், இதுல ஒரே குழப்பம். இங்க வாழ்றதை விட நரகத்துக்கே போயிடலாம். சில பிள்ளைகள் அப்படி சொல்லும், நான் வீட்டை விட்டு நான் போயிருந்தேன், இந்த மாதிரிலாம் புலம்பும். ஏன்னா அந்த வாழ்க்கையின் மிஸ்ட்ரி அங்க உடைக்கப்படல. இன்னைக்கு நம்ம லைஃப் மிஸ்ட்ரி உடைக்கப்பட்டு விட்டது. Hallelujah. The angel broke those seals off around his life. ஒரு நாளில் அவர் ரொம்ப இளைஞனா இருக்கிறார். சரியான ட்ரெஸ் இல்ல, அவருடைய தொப்பி மாட்டுக்காரன் வச்சிருக்க தொப்பி மாதிரி வச்சிருக்கிறார். கவுபாய், அவர் ஒரு கவுபாய் போல இருந்தார், மாடு மேய்க்கிறவன் போல இருந்தார். மாடு மேய்க்கவும் செய்தார். அந்த மாடு மேய்க்கிறான்னா இங்க நம்ம இந்தியாவில் மாடு மேய்க்கிற மாதிரி 10 மாடை அப்படியே கொண்டு போயிட்டு அங்க காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு கொண்டு வரதா? அங்க அமெரிக்காவில் அப்படி கிடையாது. அங்க பெரிய ஃபென்சிங் போட்டிருக்கோம், 1000 ஏக்கர் நிலம் இருக்கும். அங்க மாடுகள் வந்து ஹெரிபோர்டு, அந்த வர்க்கத்தை சேர்ந்த மாடுகள் தான் இருக்கு. வேற மாடுகள் குதிரையில போயிட்டு அங்க மாடை செக் பண்ணிட்டு வருவாங்க. அது எங்க இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குதிரையில, மேய்ப்பர்கள் வந்து குதிரையில போயிட்டு செக் பண்ணிட்டு வருவாங்க. அத மாதிரி அவர் கவுபாயா இருந்தார். அவர் பல வேலைகளை செய்ய பிரயாசப்பட்டார். அது ஹியூமன் லைஃப். ஆனா மிஸ்ட்ரி ஓபன் ஆன பிறகு எட்டர்னல் லைஃப் அவருக்குள்ள வந்தது. Hallelujah. Angel opened the book of his, அவருடைய புக்கை எங்க அந்த முத்திரைகளை உடைத்தார். ஆமென். அந்த கேவ்ல இருந்து வரும்பொழுது இப்பொழுது அவருக்கு வந்து எந்த சந்தேகமும் குழப்பமும் இல்லை. Hallelujah. நிச்சயத்தோடு வருகிறார். Hallelujah. இப்ப யாரும் அவரை குழப்ப முடியாது. அவர் மனசும் அவரையே அவர் குழப்பிக்கிட முடியாது. சிலர் தங்களையே தங்களை குழப்பிக்கிடுவாங்க, சிலரை வந்து மற்றவங்க வந்து குழப்புவாங்க. என்னைய யாரும் குழப்ப முடியாது, நானும் என்னை குழப்பிக்கொள்ள முடியாது. எனக்கு தெளிவு இருக்கு. Hallelujah. அந்த தெளிவை கர்த்தர் வந்து, ஏஞ்சல் ஆஃப் காட் என்னை சந்தித்தார், வேர்ட் என்னை சந்தித்தது. நான் எதற்காக உலகத்தில் ஜீவிக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். Hallelujah. நான் எங்கிருந்து வந்தேனோ அதே இடத்துக்கு நான் திரும்பி போக போறேன். ஐ கேம் ஃப்ரம் காட், ஐ கோ பேக் டு காட். Hallelujah. அதன் பின்பு அவர் யோசித்தார், ஒன் மேன் மூவ், ஒன் மேன் இன் டேஷன். ஒரு மனுஷனுடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. ஃப்ரம் 1946 டு 1965, 1946 கர்த்தருடைய தூதனாக சந்தித்தார். அந்த நாள் முதற்கொண்டு 1965 வருஷம் அவர் உலகத்திலே மறிக்கும் வரைக்கும் என்ன சென்றால், அந்த ஊழியத்துக்கு பேரு ஒன் மேன் மினிஸ்ட்ரி, ஒரு மனுஷனுடைய ஊழியம். அந்த ஒரு மனுஷனுடைய ஊழியம் ஆரம்பித்தது. உலகமெங்கிலும் ஆண்டவர் ஒன் மேனை தெரிந்து கொண்டார். He was the angel of the Laodicean church, 7th church age. Hallelujah. இந்த காலம் முழுவதுக்கும் ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். அந்த மனுஷன் தான் அவர் என்பதை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். உலகமெங்கிலும் 7 டைம்ஸ் அவர் ரவுண்ட் பண்ணினார். இதோ பாம்பேக்கு அங்க வந்தார். இன்றைக்கு அது மும்பை என்று சொல்லப்படுகிறது. 1954 வருஷம் நான் பிறந்த அதே வருஷத்தில் பிறந்த பிரணாம் இங்க இந்தியாவில் வந்து கால் மிதிக்கிறார். அவர் இந்தியாவில் கால் மிதிக்கும் பொழுது நான் பிறக்கிறேன். என்னை குறித்தும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் மெசேஜில் நான் வருவேன் வச்சிருக்கிறார். Hallelujah. அதனால பாருங்க என்ன செய்யறாங்க, உலகம் எங்கிலும் 7 முறை சுற்றி திரிந்து, ஒன் மேன் மினிஸ்ட்ரி, ஒரு மனுஷனுடைய ஊழியம். அவர் மற்ற தியாலஜின் போல பேசாதபடி, கொள்கைகளை தத்துவங்களை பேசாதபடி அவர் ஒவ்வொரு முறையும் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் 1120 செய்தியை கொடுக்கும் பொழுது அது ரெக்கார்டிங்ல இருக்குது. மற்ற எவ்வளவு பிரசங்கம் பண்ணார் நமக்கு தெரியாது. அவர் மெசேஜ் கொடுக்கும் பொழுதுதான் மற்ற தியாலஜின் வேத பண்டிதர்கள் சொல்லுவதை காட்டிலும் இவருடைய மெசேஜில் ஒவ்வொரு மெசேஜிலும் வெளிப்பாடு இருக்கிறது. Hallelujah. கோல்டன் நக்கெட்ஸ், தங்க கட்டிகள், முத்துக்குள்ள சிப்பிக்குள்ள முத்து இருந்த மாதிரி இதோ ஒவ்வொரு மெசேஜிலையும் ரெவலேஷன் இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு தலைப்பிலையும் அவருக்கு செய்தியை கொடுக்கும்படியாக வைத்தார். அவருடைய இங்கிலீஷ் வந்து புரோக்கன் இங்கிலீஷா இருந்தாலும் அதுல ரெவலேஷன் இருந்தது. Hallelujah. இதோ தியாலஜின்ஸ் நல்லா அவங்க ரொம்ப ஃப்ளூவண்டா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா பேசினாலும் அது வெறும் எந்த விதமான சரக்கும் அதுல இல்லை, எந்த வெளிப்பாடும் இல்லை, வெறும் வெத்து வார்த்தைகளாக இருந்தது. அவர் பைபிளை பார்க்கும் பொழுது பைபிள் வந்து இட் இஸ் நோ கான்ட்ராடிக்ஷன், எந்த முரண்பாடும் பைபிள்ல இல்லை. ஹல்லேலூயா. அவர் வந்து எனக்கு என்றால் எலோஹிமில் இருந்து, பாடல் எலோஹிம்னு பாட்டு படிச்சீங்க, எலோஹிமில் இருந்து அவர் எலோஹிமா இருந்தார், நித்திய ஆவியா இருந்தார், உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாக நித்திய ஆவியா இருந்தார், பின்பு லோகாசாக மாறினார், அதன் மீன்பு அவர் மாம்சத்திலே வந்தார், அதன் மீன்பு அவர் ஸ்பிரிட் ஃபார்ம் ஆயிருக்கிறார், இப்பொழுது ஏஞ்சல் ஆஃப் காட் ஆயிருக்கிறார், வேர்ட் ஃபார்ம் ஆக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு நாளில் அவரை முகமே முகமாய் அவரை என குளோரிஃபைட் கண்டிஷன்ல நம்ம சந்திப்போம். ஹல்லேலூயா. காட் இன் டிஃபரன்ட் ஃபார்ம். ஹல்லேலூயா. ஒன் காட் இன் டிஃபரன்ட் மேனிஃபெஸ்டேஷன். அவர் எலோஹிமில் இருந்து கடைசியா நியூ ஜெருசலேம் வரைக்கும் பேசி இருக்கிறார். அவர் எலோஹிமா எப்படி இருந்தார், பின்பு அவர் நியூ ஜெருசலேமில் எப்படி இருக்கிறார், அது வரைக்கும் அவருடைய மெசேஜ் கவர் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஏஞ்சல் ப்ரோக் த சீல் சரவுண்டிங் ஹிம். கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவருடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிற முத்திரைகளை உடைத்து, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, அந்த பேச்சுக்கே இப்ப இடம் இல்லை. நீங்க மறுபடியும் பிறந்தா அந்த பேச்சுக்கே உங்களுக்கு இடம் இல்லை. நீங்க உங்க வாழ்க்கையை நிறுத்து துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்த சோகமான காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க நியூ லைஃப் வாழுகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க எட்டர்னல் லைஃப் வாழுகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் உங்களை எப்படி கொண்டிருக்கிறார், எப்படி சந்தித்திருக்கிறார் என்பதை அறிந்துகிறார், அறிமுறையா உதவி செய்கிறார். அப்பொழுது அவர் நினைக்கிறார், இது ஒரு உலக வாழ்க்கை, காற்றை சுவாசிக்கிறோம், ஆகாரத்தை சாப்பிடுவோம், தண்ணியை குடிக்கிறோம், இப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வந்து உலகம், இந்த உலகம், இது புசிப்பது குடிப்பது என்ஜாய் பண்ணுவது, எல்லா பாவ சந்தோஷங்களையும் என்ஜாய் பண்ணுவது, இதுதான் உலகத்தின் மனுஷன். உலகத்தின் மனுஷன் நம்ம அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நம்ம காட்ஸ் பீப்புள். ஹல்லேலூயா. Understand, there is a well called world of faith, perfect faith. பயன விசுவாச உலகம் ஒன்று இருக்கிறது, அந்த உலகத்துக்குள் வாழ வேண்டும். நம்ம இது வந்து ஹியூமன், இந்த வேர்ல்டு உலக வாழ்க்கையானது, நேச்சுரல் வேர்ல்டு. நம்ம நேச்சுரல் வேர்ல்டு நம்ம இருந்தாலும் நம்ம வேர்ல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோம். நம்ம ரெபேக்கா பேட்டர்னை விசுவாசிக்கிறோம். இதோ கேள்வினுக்கு நான் பார்த்தேன், ரெபேக்கா பேட்டர்ன் தான் நிறைவேறி. அந்த பெண் அங்கிருந்து இங்க வருது, அது டினாமினேஷன்ல இருந்து வருது. அது ரெபேக்கா பேட்டர்ன் தான், கர்த்தருடைய தூதனானவர் கொண்டு வருகிறார். எப்படி பாருங்க, அதனால நம்ம ஜீவிக்கிறோம், அதை பிலீவ் பண்றோம், நடக்கு. உலகத்தின் மனிதர்களை அலைஞ்சி 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 தேடி தேடி முயற்சி, அது வந்து உலகத்தின் மக்கள் செய்ய, நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கிறோம். அலலுயா. நம்ம வந்து வேர்ல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த்ல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் ஜீவித்தார். அவர் மனுஷனாக உலகத்தில் ஜீவித்தாலும் வேர்ல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த்ல ஜீவித்தார். அதே போல பிற பெண்ணா அப்படி ஜீவித்தார், வார்த்தையை கொண்டு ஜீவிப்பது, வார்த்தையை நம்பி ஜீவிப்பது. ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த ஞானத்தை குறித்து அல்ல, பாலிடிக்ஸ் அல்ல, தந்திரத்தினாலே ஜீவிப்பதல்ல, நம்முடைய சொந்த ஞானத்தினால ஜீவிப்பதல்ல, நம்ம வார்த்தையை ஒவ்வொரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இதுல இருக்க பேட்டர்னை பிலீவ் பண்ணி பிலீவ் பண்ணி மேரேஜுக்கு வந்து ரெபேக்கா பேட்டர்ன், இதோ குழந்தை பிறப்பதுக்கு ஒன்னு சுவாமியில் ஒன்னாவது ஆனா பேட்டர்ன், ஜாப்புக்கு வந்து ஜோசப் பேட்டர்ன், வேலை கிடைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஜோசப் பேட்டர்னை படிங்க. எல்லாத்துக்கும் இதை நம்பி ஜீவிக்கிறோம், நம்ம அதை விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம், நம்ம ஃபெய்த்தை கன்ஃபெஸ் பண்ணும்போது அதுக்கு நிறைய பவர் இருக்குது. நீங்க வார்த்தையை பிலீவ் பண்ணும்போது பவர் இருக்குது. அப்படி ஜீவிக்க முடியாத நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் வேர்ல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த். நம்ம இந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல வாழ்ந்தாலும் நம்ம இந்த வேர்ல்ட்ல இல்ல, நான் பெர்ஃபெக்ட் ஃபெய்த்த ஜீவன். நீங்க வாழ்ற வாழ்க்கை வேற, நான் வாழ்ற வாழ்க்கை வேற, நான் ஃபெய்த் லைஃப் பண்றேன். இது நேரம் சொல்ல முடியும். இதுதான் பிரதர் பிரானம் நமக்கு வந்து காமிச்சார். ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். முதல் செய்தியே அவர் கொடுத்த செய்தி, விசுவாசமானது ஒரு பொருளா இருக்கிறது. ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். அந்த செய்தி நான் படிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மெசேஜ் ரொம்ப டீப்பா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனால அவர் முதல் செய்தியே ஃபெய்த் தான், விசுவாசத்தில் ஜீவிப்பது. அதன் பின் கடைசி செய்தி கம்யூனியன், ராபோஜனம். அதுக்கு முன்னதான செய்தி லீடர்ஷிப், வழி நடத்துது. மோசஸ் ஆண்டர் எப்படி வழி நடத்தினார், அதனால தேவன் வழி நடத்தினார், பசுத்தாவியானவர் நடத்தினார். ஹல்லேலூயா. டெத் வந்து ஒரு காரியம் அல்ல, அவர் வந்து மரிக்கும் பொழுது அவர் அந்த உலகத்தில் போயிருந்தார். ஹல்லேலூயா. அந்த தியாகனி பாடிக்குள்ள அவர் பெயர்ந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆதியம் ஒன்னாவது ஒன்னாம் வசனம் வெளிப்படுத்தல் 22:21 வரைக்கும் நம்ம எல்லாம் 21:22 வசனம் வரைக்கும் நம்ம வந்து எல்லாம் பைபிள தோத்தத்தோடு முடிவு வரைக்கும் நம்ம பிலீவ் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, வி பிலீவ் எவ்ரிபாடி இன் தி பைபிள். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? அந்த வார்த்தையினாலே நம்ம ஜீவிக்கிறோம். அடுத்தபடியாக நான் இன்னொரு உதாரணம், யோவானுடைய வாழ்க்கையிலே எப்படி நடந்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஜான் தி பேப்டிஸ்ட், ஏசாயா 40:3-5 வாசிக்கிறோம்.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகவும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கதை உரைத்தது என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று.
வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம். A voice cried in the wilderness. யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு 712 முன்னதாக ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இதுகமாக எழுதியிருக்க, வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டது. மல்கியா 3:1 வாசிக்கலாம். மல்கியா 3:1,
இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவான், அப்போது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு.
இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், என்றால் தம்முடைய ஆலயத்துக்கு அவர் தீவிரமாய் வருவார், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்று சொல்லப்படும். நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று சொல்லும் பொழுது அது யோவான்ஸ்தானனை குறிக்கிறது. நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனுமானவர், ஏஞ்சல் ஆஃப் தி கவனன், அது ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால முதல்ல யோவான்ஸ்தானம் வருவான், பின்பு ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க வருவார். நீ மல்கியா 3:1-400 முன்னதாக சொல்லி இருக்கிறது. அவன் பிறப்பதுக்கு 712 முன்னதாகவும் 400 முன்னதாகவும் அவனை குறித்து அங்கே எழுதி, அதான் அவனுடைய பிளான், அவன் வாழ்க்கை குறித்த பிளான் பைபிள்ல இருக்குது. அவன் இன்னும் பிறக்கல. இதோ சகரியா எலிசபெத்துக்கு மேரேஜ் நடக்கிறது, அவங்க விவாகம் செய்கிறார்கள், குழந்தை பிறப்பதுக்காக அதிக பிரயாசப்படுகிறார்கள். ஸ்ட்ரகிள் டு ஹேவ் சில்ட்ரன் அண்ட் தே கான்ட் ஹேவ் சில்ட்ரன். அவங்க வந்து குழந்தை வேண்டும் வேண்டும் என்று அதற்காக அதிக பிரயாசப்படுகிறார்கள். அப்படிதான் மேரேஜ் ஆன பிறகு அடுத்த ஸ்டேஜ் ஒன்னு இருக்கு. மேரேஜ் ஆனாலும் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு இல்லை, இன்னும் இருக்கு, போக போக நிறைய இருக்கு. என்னைக்குமே ஒரு காரியம் நடந்துட்டு நம்ம சந்தோஷப்பட முடியாது, இன்னும் இருக்கு, ஸ்ட்ரகிள் இருக்குது, ஜெபிக்க வேண்டியது இன்னும் இருக்குது. ஏதோ பிள்ளைகளுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிட்டுன்னு நான் சந்தோஷப்பட முடியாது, இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஸ்ட்ரகிள் டு ஹேவ் எ சில்ட்ரன், ஒரு குழந்தையை பெற வேண்டும் என்று அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ஆனாலும் குழந்தை கிடைக்கல. கர்த்தர் வந்து God has an appointed time for the child to be born. ஹல்லேலூயா. அந்த குழந்தை பிறப்பதுக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருக்கிறார், அப்பாயிண்டட் டைம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குழந்தை எதிர்பார்க்கிறவங்க என்ன நினைக்கணும்னா, கர்த்தர் ஒரு அப்பாயிண்டட் டைம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம், நம்ம பிரயாசப்படுகிறோம், ஆனா அதுக்கு ஒரு அப்பாயிண்டட் டைம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகரியா எலிசபெத்தை பார்க்கும் பொழுது அப்பாயிண்டட் டைம் வந்தது, ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஜான் தி பேப்டிஸ்ட் அவங்க பிறப்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஏப்ரஹாம் அண்ட் சாரா பார்க்கும் பொழுது அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, குழந்தை பெறுவதற்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இதோ என்ன, ஆண்டவர் ஏற்ற வேலை வரும்பொழுது, அப்பாயிண்டட் டைம் வரும்பொழுது ஐசக் அங்க காட்சியில தோன்றினான். ஆமென். அதே போல ஜேக்கப் அண்ட் ரேச்சல், யாக்கோபும் அந்த ரேச்சல் ராகேலும் குழந்தை பெறுவதற்காக இதோ மிக ட்ரை பண்ணும் பொழுது, எனக்கு குழந்தை கூட அல்லது நான் சாகிறேன் என்று அவள் ரேச்சல் வந்து ஜேக்கப்ட கேட்கிறார், நான் என்ன கடவுளா உனக்கு குழந்தையை கொடுப்பது, கர்த்தரும் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், குழந்தை வந்து கர்த்தரால் தான் வருது, அவரும் நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும் அப்படி என்று சொல்லி அவளும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார், ரேச்சல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். அவளுடைய என்ன சொல்ல, அந்த லேயாளுக்கு குழந்தை பறந்து விட்டது, ஆனா அவளுக்கு பறக்கல, அதனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமா, மனசு கஷ்டமா இருந்தது, ஸ்ட்ரகிள் பண்ண. ஆனா கர்த்தர் ஒரு அப்பாயிண்டட் டைம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க ஜோசப் காட்சியிலே வந்தான். ஹல்லேலூயா. எல்கானா இதை எல்கானாவும் அன்னாளும் அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சக்கரத்தி அந்த பெண்ணினாளுக்கு குழந்தை இருக்குது, அவள் இவளை வந்து நிந்தையாக பேசுவதை அவள் கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனாலும் அன்னாளை குறித்து என்ன சொன்னாங்க, அன்னாளுக்கு ஒரு அப்பாயிண்டட் டைம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அப்பாயிண்டட் டைம் வந்தது தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபமணினால் ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு வந்தாரே. ஹல்லேலூயா. The purpose of the child coming. இதோ அந்த குழந்தை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது. யோவான்சானனை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஈசாக்கை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஜோசப்பு குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இதோ சாமுவேலை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அப்பாயிண்டட் டைம் வரும் பொழுது அங்கே அவன் பிறக்கிறான். அதனால்தான் ஜெனரல் இதோ குழந்தை நம்ம வேணும் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவருக்கு அப்பாயிண்டட் டைம் வைத்திருக்கிறார். பைபிள்ல இவ்வளவு பேட்டர்ன் இருக்குது, நாலு பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பேட்டர்னை இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். தேவனுல பச்சை பாதம் இல்லை. ஹல்லேலூயா. அன்னைக்கு செய்தார்னா அவர் இன்னைக்கு செய்யணும். அவர் நேற்று இன்றி என்று மாறாதவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஃபெய்த் வந்து அந்த அந்த அப்பாயிண்டட் டைமை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அந்த அப்பாயிண்டட் டைம் அந்த குறித்த நேரம் வரும் பொழுது கர்த்தர் அவளுக்கு இறங்கினார். அவளுக்கு வந்து இவ பிள்ளையை கற்பத்தின் கனியை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அப்பாயிண்டட் டைம் வருவதற்கு முன்னதாக அந்த குழந்தை பிறந்தது என்றால் இவங்க அவசரப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அப்பாயிண்டட் டைமுக்கு முன்னதாக அந்த குழந்தை பிறந்திருக்கும் என்றால் இட் விட் ஹேவ் பீன் நோ குட். அது எந்த நன்மையும் எந்த பிரயோஜனத்துக்கும் உதவாது. நிறைய குழந்தை பிறந்து குழந்தை பிறந்து ரைட்டு. அந்த குழந்தை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்குதா? அது தேவனுடைய குறித்த வேளையில் அது பிறந்திருக்குதா? அப்படின்னா அது நல்லது. அது குறித்த வேலையில பிறக்காம அதுக்கு முன்னதாகவே அது பிறந்தது என்றால் நம்முடைய அவசரத்தின்படி அது பிறக்குது என்றால் அந்த குழந்தையினால எந்த பிரயோஜனமும் இருக்காது. நோ குட். அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் வந்து ஒரு அப்பாயிண்டட் டைம்ல கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னையும் அவர் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பாயிண்டட் டைமுக்கு முன்னதாக நான் பிறந்திருப்பேன் என்றால் நான் பிறந்தது பிரயோஜனம் இல்லாம போயிடும். Born out of season. காலத்துக்கு முன்னே பிறப்பது. சகரியான் எலிசபெத் அங்க கொண்டு வரும் பொழுது அண்ணவர் ஒரு அப்பாயிண்டட் டைம் வைத்திருக்கிறார். அவன் வந்து ஒரு முன்னோடியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு 6 மாசத்துக்கு முன்னால பிறந்தாதான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அவன் 10 வருஷத்துக்கு முன்னாதான் பிறந்தா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்? அல்லது 10 வருஷத்துக்கு லேட்டா பிறந்தா எப்படி முன்னேறி? ஆண்டவர் அப்பாயிண்டட் டைம்ல கொண்டு வர்றாரு. மேசியா வர்றதுக்கு முன்னதாக முன்னோடியா இருக்கணும். அப்பாயிண்டட் டைம் ஆண்டவர் வைத்திருக்காரு. பேரண்ட்ஸுக்கு தெரியாது, அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இவன் நினைச்ச கர்ப்பத்தில வெளிப்படுற குமாரன் இதை இயேசு கிறிஸ்து அறிமுகப்படும். அந்த அப்பாயிண்டட் டைம்ல கொண்டு வருகிறார். அதே போல சாமுவேல் ஆண்டவர் அப்பாயிண்டட் டைம்ல கொண்டு வர. ஏலியினுடைய பிரீஸ்ட்ஹூட் வந்து கரப்டட் ஆகிவிட்டது. ஏலியினுடைய ஆசாரிய ஊழியர் கெட்டு போய்விட்டது. ஓபினி பிரகாஷ் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க. பிள்ளைகள் ஊழியத்தை கெடுத்து போட்டது. ஊழியம் மாசுபட்டு போய்விட்டது. அதனால பார்த்தார் அதை சீர்படுத்துவதற்கு ஒரு ப்ராஃபிட் அவசியம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி அங்க மோசமான சூழ்நிலை வரும் பொழுது இதை ஆனா போய் அங்க ஜெபிக்கிறார். அதுக்கு முன்னாலே ஒரு ஜபம் இருக்கிறது. கர்த்தர் அந்த சாமுவேல் அப்பாயிண்டட் டைம்ல கொண்டு வரும் பொழுது அவன் தீர்க்கதரிசியாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவனிடத்தில் திருத்தினான். ஹல்லேலூயா. அந்த டைம்ல அவன் தேவைப்படுகிறார். அதே போலதான் மோசஸ் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். டெலிவரன்ஸ் டைம். அந்த டெலிவரன்ஸ் டைம்ல தான் அவன் பிறக்க வேண்டும். அதுதான் அப்பாயிண்டட் டைம். அதுதான் அவனுடைய சீசன். அந்த சீசன்ல அவன் பிறக்கும் பொழுது அவன் ஒரு டெலிவரர். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறவனாக மாறினான். He became a leader. Hallelujah. He became a prophet. Hallelujah. முன்னகுட்டி பிறந்தா அந்த ஸ்தானத்தை அவன் செய்ய முடியாது. அந்த பர்பஸை நிறைவேற்ற முடியாது. அதே போலதான் எல்லாமே ஜேக்கப்புக்கு அங்க ரேச்சலுக்கும் வந்து ஏதோ அதிக நாட்களாக அங்க குழந்தை இல்லை. அங்க ரேச்சல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுகிறாள். கர்த்தர் அப்பாயிண்டட் டைம் இல்ல அந்த ஜோசப்பை கொண்டு வருகிறார். செழிப்பின் குமாரனை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை ஜீவனை பாதுகாப்பதற்கு அந்த ஜோசப் அந்த அப்பாயிண்டட் டைம்ல வர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் காட்ஸ் பிளான். இது மனுஷனுக்கு தெரியாது, பேரண்ட்ஸுக்கு தெரியாது, தாய் தகப்பனுக்கு தெரியாது. ஏதோ கர்த்தர் அந்த அப்பாயிண்டட் டைம்ல கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தையானது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறது. அது ஒரு பிரயோஜனமான ஆசீர்வாதமான பிள்ளையாக இருக்கிறது. அல்லது அப்பாயிண்டட் டைமுக்கு முன்னா வந்த இட் வுட் ஹேவ் பீன் நோ குட். அது வந்து பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். 18 இயர்ஸாக வந்து 18 வருஷமாக சகரியான் எலிசபெத் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாளிலே கர்த்தருடைய தூதனானவர் வந்து சகரியாவை சந்திக்கும் பொழுது, ஹல்லேலூயா, உனக்கு ஒரு மகன் பிறக்கும் பொழுது யோவான் என்று பெயரிடுவாயாக, அவன் வந்து முன்னோடியாக இருப்பான், அவன் மல்கியா 3:1 நிறைவேறுதலாக இருப்பான், அவன் வந்து ஏசாயா 40:5 a voice crying in the wilderness, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக இருப்பான் என்று சொன்னும் பொழுது கரெக்டா நிறைவேறினது. ஏஞ்சல் ஆஃப் காட் வருகிறார். இதோ அவனுடைய வாழ்க்கையில் குழப்பத்துக்கு முடிவை ஏற்படுத்தி அந்த குழந்தை வந்து பிரயோஜனமான குழந்தையாக தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதாக இருந்தது. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நம்முடைய ஒரு ஃபேமிலியில கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு தாய் தப்பனுக்கு பிறந்திருக்கிறீங்க. இது வந்து டர்ட், இது வந்து மண்ணு, இந்த சரீரம் மண்ணு, இந்த மண்ணுக்குள்ள வித்த வச்ச மாதிரி ஆண்டவர் சீடை பிளேஸ் பண்ணிருக்கிறார். நம்முடைய சோல் அந்த சீடு பிளேஸ் பண்ணிருக்கிறார். நம்ம பிறக்கும் பொழுதே அந்த சீடு பிளேஸ் பண்ணிருக்கிறது. தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வார்த்தை சந்திக்கும் வரைக்கும் அது முளைக்காது. ஆனால வார்த்தையானது சந்திக்கும் பொழுது அந்த சீடு வந்து குயிக்கன் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. உங்களை வந்து இந்த கடைசி காலத்துல கொண்டு வரணும். என்ன வந்து கடைசி காலத்துல கொண்டு வரணும்? ஏன்னா தேவனுடைய திட்டம் என்ன, நம்ம ரேச்சர்ல உயிரோடு போகணும். ஹல்லேலூயா. செத்து போக கூடாது, நேரடியா போகணும் அப்படின்னு வச்சிருக்கும் பொழுது நம்ம 50 முன்னால பிறந்தா எப்படி ஆகும்? நம்ம 50 முன்னால உலகத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தா எப்படி ஆகும்? அது நிறைவேறாது. நம்மளை குறிச்ச பர்பஸ் வந்து நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1:16-17 நம்மளை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அந்த ப்ராமிஸ் வேர்டு நிறைவேறலாம் இருக்கணும்னா நம்மளை இந்த கடைசி நேரத்தில் தான் கொண்டு வரணும். நம்ம ஏன் லூத்தர் காலத்துல பறக்கக்கூடாது? நம்ம ஏன் அப்பவுல் காலத்துல பறக்கக்கூடாது? ஆண்டவர் வந்து அப்பாயிண்டட் டைம் வரும்போது நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நேச்சுரல் பேர்த் எப்படியோ அப்படிதான் ஸ்பிரிச்சுவல் பேர்த். நம்மை குறித்த பிளான் வந்து கரைதரை இல்லாத ஒரு மனவாட்டியாக நம்மை மாற்றி அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்தி எரித்து, அவருடைய வார்த்தையினாலே சுத்தி எரித்து, அவருடைய ஆவினால் அரப்பி, இதோ வித்தவுட் ஸ்பாட் அண்ட் பிளமிஸ், எந்த கரைதரை இல்லாத ஒரு அங்கே வந்து புத்தியுள்ள கன்னியாக மாற்றி, அந்த ஒரு கன்னியாக வைஸ் வெர்ஜினாக மாற்றி நம்மளை மேல கொண்டு போகும் பொழுது தேவனுடைய திட்டம் நம்மை குறித்து அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி 50 முன்னால பிறக்க முடியும்? அவன் அப்படி பிறந்தா நம்ம அவுட் ஆஃப் சீசன்ல இருப்போம். நம்ம வந்து எந்த பிரயோஜனத்துக்கும் உதவாம போயிருவோம். நோ குட். நம்முடைய வாழ்க்கையில எந்த பிளானும் இல்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்க டாலா இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஷார்ட்டா இருக்கலாம், நீங்க தின்னா இருக்கலாம் அல்லது ஃபேட்டா இருக்கலாம், அல்லது நீங்க வந்து என்ன சொல்றால் ரிச்சா இருக்கலாம் அல்லது ஃபூவரா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நல்ல ஹேர் நல்ல டார்க்கா நெருக்கமா இருக்கலாம், சிலருக்கு வந்து வழுக்கு தலையா இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஆண்டவர் பார்க்கறதே இல்லை. உங்களுக்குள்ள சீட் பிளேஸ் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த வித்து இருக்கிறதா? அந்த ப்ரீ டெஸ்டினேட்டட் சீட் இருக்கிறதா? ஹல்லேலூயா. இந்த மண், இது சரீரம் மண்ணு, இது பல ரூபத்தில் இருக்கலாம். ஆனா இந்த டேட்டுக்குள்ள அந்த சீடு பிளேஸ் பண்ணிருக்கும் பொழுது அது என்ன சொன்னால் தேவனுடைய வார்த்தை சந்திக்கும் பொழுது மறுபடியும் பிறக்கிறது. ஹல்லேலூயா. தேவதூதர்கள் விழுந்து போனாங்க. லூசிபருடைய பேச்சை கேட்டு 1/3 தேவதூதர்கள் விழுந்து போனார்கள். ஆதி மேன்மை இழந்து போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவங்கள பயந்து திருப்பி கொண்டதற்கு பிளான் வைக்கல. அவங்க விழுந்து போனாங்கன்னா அவங்க பாதாளத்துல நரகத்துல போய் தான் சேரணும். அக்னி கடல்ல தான் பங்கடைவார்கள். ஆனா நம்மளை குறிச்சு தேவண்ட திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதாம் விழுந்து போகும்பொழுது அவனை குறித்து தேவண்ட திட்டம் இருக்கிறது. ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆடாம் ஆடாம் ஆராத்தவ். இத கத்தரங்க வந்து அவனை கூப்பிடுகிறார். ஏஞ்சல்ஸ் விழுந்து பொழுது நீங்க ஏன் விழுந்து போனீங்க, நீங்க எங்க இருக்கேன்னு கேட்கல. நீ விழுந்து போனா ஒரேடியா விழுந்து போனதுதான். சில ஆத்மா பின்வாங்கி போனா ஒரேடியா போயிரும், திருப்பி வராது. அவனுக்கு பிளான் இல்ல. சில ஆத்மா பின்வாங்கி போனா வரும். அதை குறிச்சு தேவண்ட திட்டம் இருக்கிறது. ஆடாம் அந்த விழுந்து போனான். இது அவனை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அதனால கர்த்தர் இறங்கி வந்தார். அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி, அது ஆதியாகமம் 3:21, அவனுடைய பாவத்தை நிவிர்த்தி பண்ணி, அவன் ஏற்கனவே அத்தியலையை வைத்திருந்த அதை எடுத்து போட்டுட்டு தோளாடை உடுப்பித்து அவனை மறுபடியும் ஏடனுக்குள்ள கொண்டு வருது. தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அதாவது நீ வந்து ஏன் இந்த மாதிரி நீ புசியக்கூடாதுன்னு சொன்ன கனியை புசிச்சாயோ? நீர் உண்டாக்கின இஸ்ரியானவள் என்ன வந்து அவள் கொடுத்தாலும் நான் புசிச்சேங்கடா. அந்த ஏவாளை பார்த்து கேட்கிறார், நீ என்ன அந்த கனியை புசிச்சாயா? சர்ப்பமானது என்னை வஞ்சது. சர்ப்பன் பிகைல்டு மீ. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆண்டவர் சர்ப்பத்துக்கிட்ட போயிட்டு நீ ஏன் ஏவாளை வஞ்சித்தான்னு கேட்டாரா? இல்ல, சர்ப்பத்துக்கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்கல. God didn't even talk to it. He didn't ask him a question. சர்ப்பத்துக்கு மீட்பின் திட்டம் கிடையாது. பாம்பு அது திருப்பி அது சர்பண்டா மாறாது. ஆதாமுக்கு ஒரு வேலைக்காரன் போல, மனுஷனை போல அவன், அந்த மிருகம் மனுஷனை போல இருந்தது, ரெண்டு காலில் நடக்கும், மனுஷனை போல பேசும், ஆடாமை விட அகன்ற தோள்களை உடையதாக அழகாக இருந்தது என்று பிரதர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். மனுஷனை போன்ற ஒரு பிராணி, மனுஷனாகத்தான் அது இருக்கிறது. அப்பொழுது அது சர்பண்ட், இப்பொழுது என்ன சென்றால் அது ஸ்னேக்கா மாறும் பொழுது, நீ இதை செய்தபடியினால் நீ வயிற்றினாலே ஊறுவாய். அதனால பாம்புக்கு வந்து கால் கிடையாது, வயிற்றுல தான் அது இப்படி இப்படி நினைஞ்சுக்கிட்டு போகும். அதுக்கு பேச்சு திறமை இருந்தது, இப்போ உஸ்ன்னு சொல்லு. பாம்புக்கு அறவே காது கேட்காதான், அசைவை வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டுதான். அதே போல பாம்புக்கு என்ன வார்த்தை சொன்னாலும் அது செவிட்டுதான், அதுக்கு வார்த்தை வந்து கேட்கவே மனசுல ஏறவே செய்யாது. ஆயிரம் தடவை ஆலோசனை சொன்னாலும் பழையபடி அந்த குடி, பழையபடி பேட்ரன்ஸ் தான். பிரதர் அதெல்லாம் விட்டுருங்க பிரதர், கத்தருடைய வார்த்தைக்கு பேசுவாங்க. அங்க வீட்டுக்கு போனா ஆட்டோமேட்டிக்கா அங்க சேர்ந்து கிடக்குதான். என்ன இது, சர்ப்பமாலா இருக்கு, இதுக்கு மீட்பு கிடையாது. எத்தனை தடவை உபதேசம், சர்ப்பத்தின் வித்து இது, இதை ஆயிரம் தடவை குத்தி சொன்னாலும் அது பழையபடி அந்த வேலையை தான் செய்யும். நீ மண்ணில தான் நீ மண்ணை திம்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அதனால சர்ப்பன்ட்ட எந்த கேள்வியும் கேட்கல. அதே போல இன்னைக்கு சர்ப்பத்தின் வித்துக்கள் தேவனுடைய ஜீப புஸ்தகத்தில் அவங்களுடைய பேர் இல்லவே இல்லை, அவங்களுக்கு மீட்டின் திட்டமே இல்லை. அவங்க அந்த எப்படி அந்த விழுந்து போன தூதர்களுக்கு திட்டம் இல்லையோ, இல்ல ஆடாமுக்கு இதுக்கு இருக்கிறது. ஹலலுய்யா, கர்த்தர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பண்ண இயேசு நமக்காக பலியானார். ஹலலுய்யா, நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹலலுய்யா, நம்ம ஏடனை விட்டு வழி வந்திருக்கோம், திருப்பி ஏடனுக்கு போகணும். ஹலலுய்யா, நம்ம மில்லினியத்துக்கு வரணும், நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது. சர்ப்பத்தின் வித்துகளுக்கு என்ன லேக் ஃபயர், முதல்ல வந்து ரீஜன் ஆஃப் த லாஸ், இழக்கப்பட்டவுடைய ஸ்தானத்துக்கு போவது, பாட்டம்லெஸ் பிட்டுக்கு போவது, அடி இல்லாத குழி, அவங்க பாதாளத்தில் போயிட்டே இருக்கணும். இது அதன் பின்பு பாதாளமானது ஒப்பிரிக்கிறது நியாய தீர்ப்பு நாள், அவ்வளவு அக்கினி கடலே தள்ளப்பட்ட மரணமும் பாதாளமும் அக்கினி கடலே தள்ளப்பட்டது. லேக் ஃபயர் வந்து சாத்தானுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் முடிவு. பட் God has a plan for you. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்தித்தது, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஆட்டுக்குட்டியாக மரித்தார். ஆமென். அதனால ஜான் த பேப்டிஸ்டினுடைய வாழ்க்கையினுடைய முத்திரைகள் உடைக்கப்பட்டது. நீ யாரு, நீ எலியாவா, எலியா இல்ல, அந்த எலைஜா கிடையாது, கிறிஸ்துவா, கிறிஸ்து இல்ல. அப்படியானால் நீ யார், வனாந்திரத்தில் கூப்பிட சத்தம் என்று இயேசாயா சொல்லியிருக்கிறானே, I am the voice crying in the wilderness. Hallelujah. தன்னுடைய பிளானை கண்டுபிடித்து விட்டார் ஜான் த பேப்டிஸ்ட். ஹல்லேலூயா. மோசஸ் குறித்து சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர்களின் நிருபம் 11 அதிகாரம் 23 வாசிக்கலாம்.
மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து.
சரி போதும். 11:23-27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது மோசஸ் லைஃபினுடைய மிஸ்ட்ரி அங்கே எழுதியிருக்கு. மோசஸ் வந்து ஏற்ற சமயத்தில் பிறகு அதை வந்து நம்ம எல்லாம் வந்து ஆண்டூர் இந்த காலத்தில் கொண்டிருக்கிற ஏற்ற வேளையில வார்த்தை நம்மை சந்தித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. மோசஸ் வந்து வரும்பொழுது உபத்திர காலம், பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் நைல் நதியில போட வேண்டும் என்று மோசஸ் சொல்லியிருக்கிறான். அவ்விதமான ஒரு டைம்ல, டைம் ஆஃப் ட்ரிபிலேஷன் பீரியட், அங்க ஒரு உபத்திர காலத்திலே அவன் பிறக்கிறான். கத்தர் அவனை அங்க கொண்டு வருகிறார். அப்பொழுது அவன் பிறக்கும் பொழுது தாய் தப்பன் பார்ந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கிறது. ஒளிச்சு வச்சாங்க, பெண் போலீஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து கழுத்து நேர்ச்சி கொண்டு போடுவாங்க. இவங்க மூணு அவங்க பிறந்த உடனே நைல தூக்கி போடணும். அப்படி அந்த குழந்தை மேல பாசமா ஒளிச்சு வச்சாங்கன்னா பெண் போலீஸ் வந்து இதை கொண்டு போடும். அந்த பெண் போலீஸ் எல்லாம் விச்சஸ், அந்த பெண் போலீஸ வந்து பிரதர் செய்தியில் ஆதரிக்கவில்லை. அவர் சொல்லுகிறார் பெண் போலீஸ குறித்து, மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ப்ராஸ்டிடியூட்டுங்கிறார். இன்னைக்கு வந்து அன்னைக்கு அங்க வச்சிருந்தாங்க விச்சஸ் வந்து சூனியக்காரிகள், அந்த குழந்தைகள் மேல ஈவு இறக்கம் இல்லாம கொன்னு போடுவாங்க. சில பெண் போலீஸ்களுக்கும் ஈவு இறக்கம் இருக்காது. மோசத்து மாதிரி ப்ராஸ்டிடியூட்ங்கிறாரு. இப்படியாக சொல்லும் பொழுது பெரியவனாகும் பொழுது எனது என்றால் அவன் வந்து பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்தை தெரிந்து கொண்டான். ஆமேன். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளோடு ஜனங்களோடு துன்பத்தை அனுப்பியதை தெரிந்து கொண்டான். எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கலாம். கிறிஸ்துவின் நிந்து வருகிறார் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணி விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமான தேவனை தரிசிப்பது போல உறுதியாயிருந்து இதை எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான். அதப்பா அவனை குறிச்சு என்ன பெரியவனாகிறான். அவன் வந்து தன் ஒரு எபிரேயன் நான் ஒரு எகிப்தியன் அல்ல என்பதை நினைத்தான். பார்வோனின் குமாரத்தின் பார்வோன் குமார்த்தி அவனை எடுத்து வளர்க்கிறாள். அந்த ஸ்டோரியை சொன்ன நேரம் இல்லை. ஜங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆலோட்டினாலே வேதனைப்படுகிறார்கள். மண் பிசைந்து செங்கல் அறுக்கிற வேலையை செய்கிறார்கள். ஆனால் அவங்க தேவனுடைய ஜனங்கள். ஹலலுயா. அவள் ஆபிரகாமின் சந்ததி. ஹலலுயா. அவளை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். பார்வோனின் குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறித்து அவன் வந்து தேவனுடைய ஜனங்களோடு கூட அவன் தன்னை இணைத்துக் கொண்டான். ஹமேன். அனித்தியமான பாவ சந்தோஷம். அவனுக்கு எல்லா விதமான மதுபானத்தையும் பானம் பண்ணலாம். எல்லா உலக சந்தோஷத்தையும் எகித்து ஒரு கிளாமர். அந்த எல்லா கிளாமரையும் அவன் அனுபவிக்கலாம். ஏதோ அதெல்லாம் வந்து விட்டுவிட்டு அந்த எகித்தின் பொக்கிஷங்கள் எகித்தினுடைய ஆடம்பர காரியங்கள் எகித்தினுடைய பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்து தெரிந்து கொண்டான். ஹாலலுயா. 40 வருஷமா தேவனுடைய ஜனங்களோடு பிரயாணம் பண்ணி துன்பத்தை அனுபவித்தை தெரிந்து கொண்டான். எகிப்தில் எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்குது. பொன் வெள்ளி எல்லா டைமண்ட்ஸ் 12 டைமண்ட்ஸ் அங்கதான் இருக்கிறது. 12 ரத்தனக்கற்கள் அங்க இருக்கு. 12 ரத்தனக்கற்கள். ஒரு ரத்தனக்கல் இருந்தா வளசல வாக்கத்தையே வாங்கலாம். அவ்வளவு காஸ்ட்லி. அவ்விதமான ரத்தனக்கற்கள்லாம் இருக்கிறது. இது அந்த கற்களை தான் அவங்க ஆசிரிப்பு கூடாரத்தில் ஏர்போர்ட்ல வைக்கும்படியா கொண்டு வந்தாங்க. அங்க இருந்து தான் எட்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் நம்ம நியூ ஜெர்சலேம்ல இருக்கிறது. ஆனா இப்படி கவனிக்கும் பொழுது அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் வெறுத்து கிறிஸ்துவி நிமித்தம் வருகிற நிந்தையை அந்த கத்தருடைய பிள்ளைனா நிந்திப்பாங்க. நீங்க என்ன ஜுவல்ஸ் போடுறது இல்லையா, நீங்க சுடிதார் போடுறது இல்லையா, உங்க வீட்டுல டிவி வைக்கிறது இல்லையா, என்ன நீங்க என்ன கிறிஸ்டின் உங்க வாழ்க்கையெல்லாம் என்ன இருக்கு, அவங்க எல்லாம் பாருங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க, பூ வைக்கிறது இல்லையா, அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நிந்தையை நம்ம அனுபவிக்கிறோம். ஹலலுயா. அதர்சமான தேவனை தரிசிப்பது போல உறுதியாயிருந்து எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான். ஆமேன். அவனுடைய முதல் பிறப்பு பஸ் பேத் வந்து பேரவனுடைய அரண்மனைக்கு அவனை கொண்டு வந்தது. கிரேட் பொசிஷன், பெரிய பதவிக்கு அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் பேரவாக மாற வேண்டும். அவன கத்த சொன்னார் அக்னி சம்பர சந்திக்கும் பொழுது, நீ அப்படி கிடையாது, நீ பாரோ கிடையாது, நெக்ஸ்ட் பேரோ கிடையாது, நீ வந்து மை ப்ராஃபிட், என்னுடைய தீர்க்கதரிசி, காட்ஸ் ப்ராஃபிட். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் பேராவா அல்லது காட்ஸ் ப்ராஃபிட்டா? நீ உன்னுடைய முதல் பிறப்பு உன்னை பேராவாக பார்வோனாக கொண்டு வரு. அடுத்த பார்வோன் நீதான். எகித்துக்கு அதிபதி நீதான். எகித்தின் ராஜா நீதான். ஆனா உன்னை நான் அதுக்காக கொண்டு வரல. ஹல்லேலூயா. உன்னை என்னுடைய தீர்க்கதரிசியாகி கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ வந்து மேசியாவை பிரதிபலிக்க வேண்டும். உன் லைஃப் ஆனது இஸ் எ ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் த கமிங் மெஸ்ஸயா. ஹல்லேலூயா. வரப்போகிற மேசியாவை உன்னுடைய லைஃப் வந்து ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ வந்து உன்னுடைய பேர் லேம்ப் செக்ஷன் ஆஃப் லேம்ப் செக்ஷன்ல இருக்கிறது. லேம்ப்ஸ் புக் ஆஃப் லைஃப் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ் புசுல இருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய ஃபர்ஸ்ட் பேத் வந்து இதை இப்படி ஆடம்பர வாழ்க்கையை கொண்டு வந்தது. மேலான பதவியை கொண்டு வந்தது. மேலான ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொண்டு வந்தது. இதெல்லாம் அவன் ரிஜெக்ட் பண்ணி இதெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. ரெஃப்யூஸ் டு பி கால்ட் தி சன் ஆஃப் பாரஸ் டாட்டர். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையின் முத்திரையை உடைத்தார். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையை வந்து எகிப்திலே கொண்டு போட்டு விட்டான். இப்பொழுது மீதியான் தேசத்தில் 40 வருஷம் ஆடு மேய்க்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற வள வரும்பொழுது அப்பாயிண்டட் டைம் வரும்பொழுது அந்த அப்பாயிண்டட் டைமில் அங்க அங்க ஆண்டவர் வருகிறார். வரும்பொழுது அங்க மோசே அக்னி சம்பத சாமி மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். நீ நிக்கிற இடம் பசுத்தமானவன், பாவரஞ்சியை கலத்தி போடு. இதோ நான் இறங்கி வந்தேன். எதற்காக? என்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக. உங்களுடைய பெருமூச்சை கேட்டேன். அவர்களை எகித்திலிருந்து விடுதலாக்கி பாலும் தேனோடு நலமும் விசாலமான தோஷத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக இறங்கி வந்தேன். உன்னை அனுப்புகிறேன், நீ போக வேண்டும். அதற்காகத்தான் நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லும் பொழுது God began to break the seals of Moses' life. Hallelujah. மோசேயினுடைய வாழ்க்கையில் இருக்கிற முத்திரைகள் உடைக்கப்பட்டன. ஆண்டவரே, நான் ஒரு எபிரேயன், ஆபிரகாம் சந்ததியை சேர்ந்தவன் என்று நான் நினைத்தேன். என்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி, என்னுடைய மிலிட்ரி ட்ரைனிங்கை பயன்படுத்தி இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து யுத்தம் பண்ணி வெளியே கொண்டு போகலாம்னு நினைச்சேன். ஒரு எகிப்தியனை கொண்டு போட்டா அதை கூட இவங்க காட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் பாரு, ஆடு மேய்க்கிற வயசு வேற 80 வயசு ஆகிவிட்டது. இனிமே போய் நான் என்ன சாதிக்க முடியும்? என் லைஃபே ஃபெயிலியர், தோல்வி, மரணத்தை நோக்கி இருக்கிறேன் என்று விதமான சோர்வான நிலையில இருக்கும் பொழுது அந்த பில்லர் ஆஃப் ஃபயர்ல வந்து ஆண்டவர் அங்கே அவனுக்கு அந்த பேனிங் புஷ் மூலமாக அவனோடு கூட அவர் பேசும் பொழுது அவன லைஃப்ல இருக்க முத்திரைகள் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் ஏன் தான் பிறந்தேன்? என் லைஃப் ஃபெயிலியர், தோல்வி, நான் எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வி, என் வாழ்க்கையில டிசப்பாயின்ட்மெண்ட் வந்திருக்கிறது. இப்ப பாருங்க, அந்த அப்பாயிண்ட் டைம் வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்க சீல்ஸ், அவனுடைய புஸ்தகத்தில் இருக்கிற சீல்ஸ் அங்க உடைக்கப்பட்டு அவன் ஏன் பிறந்தான்? கத்திர இறங்கி வந்த அந்த ஏஞ்சல் ஆஃப் காட் ஏதோ நினைச்சா கத்திரங்க சந்தித்தா. ஹல்லேலூயா. அவனுடைய லைஃப்ல ஒரு இன்டரப்ஷன் ஏற்பட்டது, ஒரு குறுக்கீடு வந்து லைஃப்ல ஒரு ஆண்டவர் குறுக்கிடும் பொழுது லைஃப் நியூ பேர்த் அவனுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. புத்தி தெளிவு ஏற்படுது. இப்பொழுது அவன் குழப்பம் இல்லை. இப்பொழுது அவன் லைஃப் சக்சஸ். ஹல்லேலூயா. ஹி பிகேம் காட்ஸ் ப்ராஃபிட். ஹல்லேலூயா. இதோ இப்பொழுது நினைச்சா ஒன் மேன் இன் நேஷன்ல போறான். ஐயா, அவன் தன்னுடைய மனைவி சிப்போராளை கூட்டிக் கொண்டு, இதோ தன்னுடைய மனைவி அந்த குழந்தையை கோபேர் கழுத மேல ஏற்றிக்கொண்டு எகிப்தை நோக்கி போகிறான். ஒரு கோலை கையில எடுத்து போற மோசஸ், மோசஸ் நீ எங்கே போறா? நான் என்ன சொன்னேன்? நான் எகிப்தை கைப்பற்ற போறேன். எப்படி கைப்பற்ற? என்ன பாருங்க, இந்த கோல், கோணலான ஒரு கோல், காய்ந்து போன ஒரு கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தை கைப்பற்றக்கு ஒரு மனுஷன் போறான். ஆனா எகிப்து வந்து சூப்பர் பவர் கண்ட்ரி ஆயிருக்கிறது. அங்க எல்லா மிலிட்ரி இருக்கிறது, அவங்களுடைய எல்லா ஆயுதமும் இருக்கிறது, இதோ அவங்களுடைய எல்லா பொக்கிஷங்களும் இருக்கிறது. பேரோ வந்து ரொம்ப பெரிய வல்லரசனாக இருக்கிறான். அந்த எகிப்தை கைப்பற்றுவதற்கு எதுக்கு போறா? ஒன் மேன் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. ஒன் மேன் இன்வேஷன், ஒரு மனுஷனுடைய படையெடுப்பு. ஹல்லேலூயா. ஐ ஆம் கோயிங் டவுன் டு எகிப்ட் டு டேக் ஓவர். நான் எகிப்துக்கு போய் எகிப்தை கைப்பற்ற போகிறேன். எப்படி? யார் நம்ப முடியும்? எப்படி செய்ய முடியும்? எகிப்தை அவன் ஜெயித்தான். ஹல்லேலூயா. நீங்க உலகத்தையே ஜெயிச்சிருக்கிறீங்க. எகிப்த அல்ல, உலகத்தையே நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. எல்லாரும் உலகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, நம்ம உலகத்தை ஜெயிச்சிருவோம். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் நமக்கு ஜெயித்து தருகிறார். ஹல்லேலூயா. ஒன் மேன் இன் நேஷன், ஒன் மனுஷனுடைய ஊழியம். அதால பிரதர் பிரணாமுடைய ஒன் மேன் மினிஸ்ட்ரி, இப்பொழுது பிரைட் மினிஸ்ட்ரி, ஜோஷுவா கமிஷன் இப்பொழுது. அதனால பாருங்க, அவன் வந்து அவன் லைஃப் சீல்ஸ் உடைக்கப்படும் பொழுது கர்த்தர் தன்னை அப்பாயிண்டட் டைம்ல ஒரு பர்பஸோடு கொண்டிருக்கிறார். அவனுடைய முடிவு என்ன? கர்த்தர் அவனை மேல எடுத்துக்கொண்டார், மரித்தான், ஆனால் ஆண்டவரை எடுத்துக்கொண்டார். 100 வருஷத்துக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவோடு கூட மறுரூப மலை காட்சியிலே வந்து பேசிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவன் இன்னொரு இடத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம இங்க இருக்கிறோம், அங்க இருக்கிறான். ஒரு நாள் ஆண்டவர் ரெண்டு கூட்டத்தையும் கிறிஸ்துக்குள் கூட்டுவார். ஹல்லேலூயா. பல்லவத்தில் இருக்கிறவங்க பூலோகத்தில் இருக்கும் கிறிஸ்துக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று அவருடைய தீர்மானமாயிருக்கிறது. பாருங்க, அவன் லைஃபினுடைய சீக்ரெட் அங்க ரிவீல் ஆனது. அவன் லைஃபுடைய மிஸ்டி ரிவீல் ஆன பிறகு குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் என் வாழ்க்கையில முத்திரை ஒரே கவலையா இருக்கு, ஒரே துக்கமா இருக்கு, சோகமா இருக்கு. வாழ்க்கையில முத்திரைகள் உடைக்கப்படல. இதோ நம்ம வாழ்க்கையில முத்திரை ஏற்படுவோம். இதெல்லாம் இந்த சிச்சுவேஷன்ல நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இது ஹியூமன் லைஃப், அது எட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. நான் ஹியூமன் லைஃப் வாழல, எட்டர்னல் லைஃப் வாழுகிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணிடுவேன். இந்த வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள் எல்லாம் இதோ அவருடைய வார்த்தையினாலே பெர்ஃபெக்ட் வேல்ல நான் ஜீவிக்கிறேன். விசுவாசத்தினாலே அதை மேற்கொள்ள முடியும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் எந்த சிச்சுவேஷன் ஆயிருந்தாலும் அதை மேற்கொள்ள முடியும். கிறிஸ்துக்குள் நம்ம வெற்றி சேர்க்க உங்களுடைய லைஃப் இந்த நேரத்தில் எந்த சிச்சுவேஷன் ஆயிருந்தா, உங்களுடைய ஹியூமன் லைஃப் எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்க பெர்ஃபெக்ட் வேர்ல்ட் ஆஃப் ஃபெய்த்ல ஜீவித்து இருந்தால் அந்த விசுவாசத்தினாலே ஜெயிக்க முடியும். அதனால மோசஸ் ஜெயித்தான். அவனுடைய வாழ்க்கையினுடைய முத்திரைகள் உடைக்கப்பட்டது, அவனுடைய திட்டம் நிறைவேறினது. அடுத்தபடியாக ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஊரங்க கல்தையா விட்டு அவன் வந்து கானான் தேசத்துக்குள்ளே அங்க வருகிறான். லேண்ட் ஆஃப் கானான்குள்ள வரும் பொழுது அவனுக்கு அவனுடைய மந்தை மேற்கொழுக்கும் அங்கே வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அப்பொழுது அவன் சொல்லுகிறார், நீ வந்து இடத்தை தெரிஞ்சுக்கொள், நமக்கு ஆர்குமெண்ட் வேண்டாம், ஆர்குமெண்ட் பண்றதே நமக்கு நல்லது. ஆபிரகாம் சமாதானத்தை விரும்புகிற மனுஷன், ஏ மேன் ஆஃப் பீஸ், சண்டை போடுறத விரும்பல. சண்டை எடுக்கிறது ரொம்ப ஈஸி, சமாதானமா இருக்கிறது தானே கஷ்டம். இதனால அவன் சமாதானத்தை விரும்புகிற மனுஷன், உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேண்டாம், நீ நல்ல இடத்தை தெரிஞ்சுக்கொள். அவன் வந்து சோதம் குமாரவை தெரிந்து கொண்டான். 13:14 13:14
லோத்து ஆபிராம் விட்டு பிரிந்த பின்பு
வாசிக்கிறார்,
ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார்.
இதோ நல்ல இடத்தை தெரிஞ்சு கொண்டான் ஆபிராம். பாருங்க, அமாந்த மனுஷன், அவன் வந்து வனாந்தரத்தை தெரிந்து கொண்டிருக்கான், அவன் செழிப்பான இடத்தை தெரிஞ்சு கொண்டிருக்கிறான். இப்படின்னு லோத்து நினைக்கிறான், ஏமாந்த மனுஷன் இப்படி விட்டு கொடுக்கிறாரு. விட்டு கொடுக்கிற மனுஷன் மேல நம்ம மசாலா அரைக்கலாமா? ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுக்கிறாருன்னா தலை மேல மசாலா அரைக்கலாமா? நல்ல மனப்பான்மை இருக்குன்னு நினைக்கணும். நம்ம ரொம்ப உத்தரம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கணும். ஒருத்தர் தாராங்க தாராங்கன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருக்கலாமா? அவனுக்கு அந்த நல்ல சுவாசத்தை கொடுத்துருக்கிறார். அதுக்காக நம்ம ரொம்ப பாரப்படுத்தக்கூடாது. தாராங்க தாராங்கன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கலாமா? அவங்கள ஏமாத்தி ஏமாத்தி நம்ம வாங்கலாமா? சிலருக்கு ஆண்டவர் அவ்விதமான சுவாசத்தை கொடுக்கிறார், கொடுக்கிற சுவாவம். அதுக்காக நம்ம வந்து அவங்க ரொம்ப தாராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிக பாரத்தை கொடுக்க கூடாது. நமக்கு ஒரு மனசு மனசாட்சி வேணும், நமக்கு ஒரு நல்ல புத்தி வேணும். அதனால பாருங்க, லோத்து பார்த்தா இது வந்து ஏமாந்த மனுஷன், இந்த வனாந்தரத்தில் இருக்கிறார், நம்ம நல்ல இடத்துல இருக்கிறோம். ஆனா ஆபிரகாம் வந்து பாக்குறோம், அந்த இடத்து மேல ஃபயர் வரும். ஹல்லேலூயா! அந்த இடமும் அவனுக்கு தான் சொந்தம். இப்பொழுது ஆபிரகாம் தான் சொந்தமா இருக்கு. சோதன் குமாரா இப்போ ஆபிரகாம், ஆண்டவர் நீ வடக்க பார் கிழக்க பார் எல்லாமே உனக்கு தர. ஹல்லேலூயா! இவன் தன்னுடைய ஃபர்ஸ்ட் பேரத்தில் இருக்கிறான் லோத்து. அவன் தன்னுடைய மனசுபடி, மனசு போறபடி, கண் பார்க்கிறபடி அவன் வந்து செலக்ட் பண்ணுகிறான், தெரிந்து கொள்வான். இதுதான் உலகத்தின் மக்கள். நம்ம வந்து தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா! அந்த ஜனங்கள் பாதிகளா இருக்கிற சோதோம் குமார மேல ஃபயர் வரப்போகுது, நியாய தீர்ப்பு வரப்போகுது. நான் அதுக்கு வெளியே இருக்கணும். ஹல்லேலூயா! எங்கள் சோபனம் பெரிய சோபனம், எங்க பாச பெரிய பாச, 20,000, 30,000, 20,000 நாங்க அப்படி இப்படி. அது வந்து சோதோம் குமாரா, நான் அதுல இருக்க விரும்பல. ஹல்லேலூயா! அது மேல ஃபயர் வரும். ஹல்லேலூயா! அது மகா உபத்திர காலத்துல போகும், அது அர்மகதோன் யுத்தத்தில் அது அழியும். நான் வந்து வெளியே இருக்கிறேன். ஹல்லேலூயா! நான் தாபனத்துக்கு வெளியே இருக்கிறேன். நான் ராப்சர், நான் எதிர்நோக்கி, நான் பாடி சேஞ்ச் எதிர்நோக்கி இருக்கிறேன். நான் வந்து ப்ராமிஸ் சன் எதிர்நோக்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா! எப்படி பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கு அவிதமான சிந்தை இருந்தது. தராசிலே நெருக்கப்பட்டு லோத்து குறைய காணப்பட்டான். அவன் எல்லாத்தையும் இழந்து போனான். வேஜிட் இன் த பேலன்ஸ் அண்ட் ஃபவுண்ட் வாண்டிங். பாரோ தராசுல நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டான். பெல்சாத்தா தராசுல நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டான். ஆகாப் தராசுல நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டான். தேவன் ராஜ்யத்துக்கு மட்டிட்டு முடிவு உண்டாகி பண்ணினார், முடிவு உண்டு பண்ணினார். நம்ம வந்து அவருடைய வார்த்தை இங்க இடத்துல இருக்குது, நம்ம லைஃப் இருக்கிறது அண்ட் பேலன்ஸ்ல வந்து அவருடைய வார்த்தைக்கு ஈக்குவலா நம்ம ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா! நம்ம வந்து இத மேல தட்டு மேல போகல, நம்ம குறைய காணப்பட்டா அது மேல போய், நம்ம வார்த்தையின் ஸ்டாண்டர்ட், இந்த நேரத்துக்குரிய செய்திக்குரிய ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா! இந்த சபை மக்கள், இந்த பாஸ்டர் வந்து ரொம்ப லோவா இருக்கிறார். இவர் வார்த்தையின் ஸ்டாண்டர்ட்ல வரல. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. தேவன் நிறுத்து பார்க்கும் பொழுது ரெண்டும் சரியா இருக்கணும். வார்த்தை எப்படி இருக்குதோ அப்படின்னு வளர்ப்பு இருக்கும் பொழுது, நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும் பொழுது, உன்னை தராசுல நிறுத்து பார்த்தேன், நீ கரெக்டா இருக்கிறா, இல்ல நீ குறைய காணப்பட்டாய். உன் ராஜ்யத்துக்கு தேவன் மட்டிட்டு மட்டிடுவார், அதுக்கு முடிவை ஏற்படுத்துவார். லோத்துக்கு முடிவை ஏற்பட்டது. இது ஆபிரகாமுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். ஆமே. ஜீசஸ் என்ன செய்தார் என்றால், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். வேதபாரு பரிசேயரும் பிரசங்கம் பண்ணினார்கள். கவலைப்படாதங்க, கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதங்க, இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் இப்படி ஒரு இடத்துக்கு போனேன், அங்க ஒருத்தரை பார்த்தேன், அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்களுக்காக ஜெபிச்சே ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செய்தார். இதுதான் சோபன போதகர், பெரிய பெரிய பிரீச்சர்ஸ் எல்லாம் பாதி அவங்களை பற்றியே பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் மேரேஜ் பண்ணேன், என் மேனேஜ்மெண்ட் என் மனைவிட்ட வந்து என்ன செஞ்சேன், சொன்னேன், இதோ என்ன நமக்கு 4 குழந்தைகளை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொன்னேன். என் மனைவி சொன்னா 4 குழந்தைகள் எதுக்கு அப்படின்னா, இல்ல நான் ஆண்டவர்கிட்ட 4 கேட்டிருக்கிறேன், அதே போல எனக்கு 4 குழந்தைய கொடுத்த. இதுதான் அவங்க கல்யாண பிரசங்கம். அவங்கள பத்தியே பேசுறது. இதோ கத்தர் எங்களுக்கு அதை செய்தார், இதை செய்தார், நாங்க அவனுக்கு ஜோம் பண்ண, அவங்களுக்கு அப்படி நடந்து, இவங்களுக்கு இப்படி நடந்தது, இதோ இதுதான் அவங்களுடைய பிரசங்கம். இதை பார்த்து ஜனங்கள் ஆணி கேட்டுட்டு இருப்பாங்க. நல்ல பிரசங்கம், ரொம்ப பிரசங்கம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிம்பாங்க. இதோ வேதப்பாடு பிரசங்க அப்படிதான் பிரசங்கம் பண்ணா, ஜேசு கிருஷ்ணனுடைய பிரசங்கம் மிஸ்ரிய ரிவீல் பண்றதா இருக்கிறது. ஹலலுயா. அதே போல நம்முடைய பிரசங்கம் நல்ல பிரசங்கம் இல்ல, மிஸ்ரிய ரிவீல் பண்ணுகிறது. ஹலலுயா. தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. ஹலலுயா. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, அங்க வேத புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏதோ லூக்கா வந்து புஸ்தகத்தில் லூக்கா 4:21 இருந்து வாசிக்கும் பொழுது, புஸ்தகம் ஆசிரியத்து ஊர் ஜபாலத்துக்கு போகும்போது புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி 61 எடுத்து வாசித்து இந்த தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டு. ஹல்லேலூயா. இதோ அவர் பைபிளை பார்க்கிறார், அந்த வசனத்தை பார்க்கிறார். இஸ் ஸ்டெப்பிங் திஸ் வேர்ட், அந்த வார்த்தைக்குள்ள அவர் போகிறார். பைபிளுக்கு வெளியே இருந்து அந்த வார்த்தைக்குள்ள அவர் போகும் பொழுது இந்த தினம் இந்த வார்த்தை நிறைவேறிட்டு. இது ஒரு ப்ரோபசி, ஏசாயா ஒரு ப்ரோபசியா உரைச்சிருக்கிறான். அது இன்னைக்கு ஹிஸ்டரியா மாறிவிட்டது, சரித்திரமாக மாறிவிட்டது. The prophecy became history. இத வேதபாடு பரிசேர் அப்படி பிரசங்கம் பண்ண முடியாது. வெள்ளி கிரகம் T.L. Osborne இதை என்ன செய்யறாங்க, ஓரல் ராபர்ட்ஸ் சவிதமா பிரசங்கம் பண்ண முடியாது. இதோ தினகரன் மோகன் சி லாசரஸ் மோகன் அவிதமா பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனா நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நம்ம இந்த வேத வாக்கியம் என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. அது நிறைவேறி விட்டது. இட் பிகேம் ஹிஸ்டரி. கடைசி காலத்தில் ஆண்டவர் ஒரு குரூப்பை கொண்டு வருவார். ஆண்டவர் ஒரு குரூப்பை கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து தேவனுடைய வார்த்தையை மேனிபெஸ்டேஷன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. This day the scripture is fulfilled. What is the attraction? மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன என்ற செயல பார்க்கும் பொழுது ப்ரோபசி பிகமிங் ஹிஸ்டரி. ஹல்லேலூயா. ஈவினிங் லைட் வந்திருக்கிறது, சாயங்கால வெளிச்சம் வந்திருக்கிறது. இந்த சாயங்கால வெளிச்சமானது என்ன செய்யறது என்றால், the word has come to alive and be made manifest in the people. தேவனுடைய வார்த்தையானது இன்றைக்கு அது உயிர் பெற்றது, அது ஒரு ஜனங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. I am the bride. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் தேவன் கரைதரை இல்லாத இதோ பசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு சபையை, மகிமையான ஒரு சபையை பெற்றுக் கொள்ளுவார். I am that group. ஹல்லேலூயா. நான் கல்வாரி சாபனாக்கில சேர்ந்தேன் என்றால் I am that group. எபேசியர் 5:26-27 சொல்லப்பட்டிருக்கிற அந்த குரூப், I am the manifestation. ஈவினிங் லைட் அதை கொண்டு வந்திருக்கிறது. நம்ம பைபிளுக்கு வெளியே இருந்து உள்ள பார்த்து நம்ம அதை பார்த்து அந்த ப்ரோபசி வந்து ஹிஸ்டரியா இன்னைக்கு மாறி இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம வந்து இதோ கிளியை போல சொன்னதை சொல்லுமா கிளிப்பிள்ளை அப்படின்ன மாதிரி, அந்த இன்னைக்கு நான் இந்த செய்தியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு அதை வாசிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. நம்ம வந்து காட்ஸ் ஈகிள்ஸ். ஹல்லேலூயா. ஈகிள் ஆனது உற்று நோக்கி பார்க்கிறது. பைபிளை உற்று நோக்கி பார்த்து அயந்த என்ன அந்த மிஸ்ட்ரி நான் தான் என்ன குறிச்சு அதை எழுதப்படுறேன். லுக்கிங் பேக் இன் த பைபிள் ஸ்டெப்ட் இன் டு த ப்ரோபசி சோ த ப்ரோபசி பிகம் ஹிஸ்டரி பீங் மேட் ஆக்சுவல் இன் இஸ் லைஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய லைஃப், என்னுடைய அனுபவத்திலே அந்த வார்த்தையானது ஜீவிக்கிறது. ஹல்லேலூயா. ஐ ஆம் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 15 இந்த ப்ராடிகல் சன்னை குறித்து நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது 11 24 வரைக்கும் ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன் அல்லது இளைய குமாரனை நம்ம பார்க்கிறோம். இளைய குமாரனுடைய வாழ்க்கை வந்து முதல்ல ஹியூமன் லைஃப். நமக்கு பணம் இருந்தா எல்லாம் நல்லா இருக்குனே. பணம் இருந்தா உடனே டெய்லி ஷாப்பிங் போலாம், டி நகர் போலாம், இதை மெகா மார்க்கெட் போலாம், பிக் பஸார் போலாம், எல்லாம் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போயிட்டு நம்ம அதெல்லாம் எடுத்து 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 வண்டியில போட வேண்டியதான், ஒன்று பில்லு போட வேண்டியதா கொண்டு வரலாம். ஷாப்பிங் போறது ஜாலி தான். பணம் நிறைய இருந்து கார்டுல கார்டு வச்சு இந்த பேங்க்ல நிறைய பணம் இருந்துச்சுன்னா 4 வச்சுக்கிட்டா போதும், நம்ம போய் அங்க உரசலாம், எல்லாத்தையும் வாங்கலாம். ஷாப்பிங் அது மாதிரி பணம் இருந்தா அப்பாட்ட நிறைய சொத்து இருக்கு, என் பணத்தை பிரிச்சு தாரோம். நான் வந்து இருந்தது உல்லாசமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சேர்ந்துகிட்டாங்க, அவங்க பெரிய பெரிய ஷாப் எல்லாம் அவனை கூட்டிட்டு போறாங்க. ஏதோ அவன் கார்டை வந்து என்ன கொடுத்த பொருள் வாங்க வேண்டிதான், கார்டை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இதமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்கிறான். கடைசியா என்ன பணம் எல்லாம் குறைஞ்சி போச்சு, இத கிரெடிட் கார்டு எல்லாமே வந்து இதாகி போச்சு, இதுக்கு மேல வாங்க முடியாது. அதனால என்ன செய்யறது என்றால் அந்த லிமிட் எல்லாம் தாண்டி போச்சு. இப்பொழுது என்ன செய்ய என்றால் ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பொழுது நண்பர்கள் அவனை விட்டு போய்விட்டார்கள். எலும்பும் தோலுமா மாறி ஒழுங்கான துணிமணி இல்லாம இது அவன் இருக்கும் பொழுது மார்க்கெட்ல அவன் வேலைக்கு போகணும்னு நின்னான்னா அவன் எந்த வேலைக்கும் கூட முடியாது. ஒரு கொளுத்து வேலைக்கு அவனை கூட முடியாது. எதுக்குமே ஒரு பெரியாள் வேலை சித்தாள் வேலைக்கு கூட முடியாது. அவன் அந்த மாதிரி அலங்கோல நிலையில இருக்கான். முகெல்லாம் கருத்து போய் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கிறான். அருவறுப்பான ஒரு நிலையில இருக்கும் பொழுது பார்த்தா பண்டி மேய்க்கிறவன் தான் இவன் தான். நம்ம பண்டி மேய்க்கிறதுக்கு இவன் தான், இந்தவன் தான் லாய்க். இவனுக்கு அந்த வேலை வேலையே இவனுக்கு லாய்க் பட மாட்டான். ஒரு சித்தாள் வேலை ஒரு எடுபடி வேலை கூட இவன் லாய்க் பட மாட்டான். இவன் வந்து பன்றி மேய்க்க தான் லாய்க்கல. அவன் தான் வந்து வேலைக்கு கூட்டுப்பான். கேக்க நகர்ல இந்த சினிமா நகர்ல பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆள் நிப்பாங்க. அங்க போயிட்டு நம்ம தான் அந்த ஆளை செலக்ட் பண்ணணும். இந்த வேந்த முகத்தோட்டத்தை பார்த்து சரியா வேலை செய்வானா செய்ய மாட்டான். வெக்டக்குமாருக்கு நல்லா தெரியும். கரெக்டா ஆள் கிடைக்கலன்னா போயிட்டு டூ வீலர்ல போய் கூப்பிட்டு வந்துருவாரு. அதனால பாக்குறான் இவன் யாருமே இவனை வேலைக்கு கூப்பிடலவன் எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்ல. முகத்தோட்டத்தை பார்த்தா எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்ல. பன்றி மேய்க்கிறவன் வந்து கூட்டிட்டு போறான். அவனுடைய வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படவில்லை. உல்லாசமாய் வாழணும்னு நினைச்சான். கொஞ்ச காலம் தான் அது நடந்தது. இப்பொழுது மிக மோசமான கேவலமான நிலையில இருக்கும் பொழுது இது அவிதமாக இருக்கும் பொழுது அவனுடைய முத்திரை உடைக்கப்படலை. ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற முத்திரை உடைக்கப்படவில்லை. இதை பண்டி மேய்க்கிறவன் என்ன நினைக்கிறான் என்றால் இவன் தான் நம்ம வேலைக்கு ஏற்ற பையன். இவன் தான் ஒண்ணுக்கு உதவாதவன். அதனால இவனுக்கு நம்ம வேலை கொடுக்கலான்னு கூடும்பொழுது பந்திய ஒழுங்கா மேய்ப்பா சரியா பார்த்துக்கிடணும். அது போயிட்டு இருக்கும். நீ அதெல்லாம் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலன்னு நம்ம வேதல வாசிக்கிறோம். அவிதமான ஒரு நிலையில இருக்கும் பொழுது அவனுக்குள்ள சீட் பேஸ் பண்ணிருக்கிறது. அவன் ராஜாவின் மகன். பந்தி மேய்க்கிறவனுக்கு தெரியுமா இவன் ஒரு ராஜாவின் மகன். இவனுடைய அப்பா ஒரு பெரிய செல்வந்த ரொம்ப நல்ல மனுஷன். இதோ இவன் ஒரு பெரிய பணக்காரன். ஆனா இவங்க எப்படி இருக்கான்னு பந்தி மேய்க்கனுக்கு தெரியுமா? சாத்தானுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம ராஜாவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. நமக்குள்ள சீட் பிளேஸ் பண்ணிருக்க அவனுக்கு தெரியாது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அவனுக்கு தேவன் அவர் தேவனுடைய குமாரன் நிச்சயம் இல்லை. அவன் கஸ் ஒர்க் தான் பண்றான். இஸ் நாட் ஆம்னி பொட்டன்ட். அவன் வந்து எலிஜெண்டல் இஸ் நாட் ஆம்னி சயின்ஸ். அவனுக்கு எல்லாம் தெரியாது. அவன் செய்யறது தான் கஸ் ஒர்க் தான். ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் தம்முடைய முன் அறிவின்படி செயல்படுகிறான். தேவன் எல்லா காரியங்களையும் முன் அவருக்கு என்ன நடக்கும் எக்ஸாக்டா என்ன நடக்கும் தெரியும். சாத்தானுக்கு என்னன்னு தெளிவா தெரியாது. கஸ் ஒர்க் பண்ணி தான் அவன் செயல்படுகிறான். அதை போல நம்மளை குறிச்சு அவனுக்கு தெரியாது சாத்தானுக்கு. தேவன் அவங்க பாடிகள் சன்னுக்குள்ள இருந்தால் அவன் வந்து அவனுடைய டிஎன்ஏ வந்து அவனுடைய அப்பா வந்து பெரிய ஃபாதர். அவர் அவர் பெரிய ஐஸ்வர்யவான். அவனுக்கு அது தெரியல. அதனால பன்றி மேய்க்கிறவன் சாத்தானாக இருக்கிறான். அந்த நினைச்சா சாத்தான் வந்து அவனை வந்து அடிமைப்படும் பொழுது லைஃப நினைச்சு ரொம்ப வேதனைப்படுகிறான். குழப்பத்தில் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படுற அவன் சுற்றி நிறைய சீல்ஸ் அங்கே இருக்கு. சம்திங் அவன் மனசுல திடீர்னு ஒரு உனக்கு வந்தது. அவனுக்கு புத்தி தெளிவு வந்தது. பதினேழாம் வயசுல புத்தி தெளிவு. நான் யாரு? நான் எங்க அப்பா யாரு? இதோ நான் யாரு? நான் யாருக்கு பிறந்திருக்கிறேன்? ஹல்லேலூயா. அந்த புத்தி தெளிவு வந்தது. நான் என் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னுடைய கிருபை நாளை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். சம்திங் கேம் டவுன் அண்ட் டோல்ட் ஹிம் யூ ஆர் டிஃபரண்ட் ஆன் த இன்சைட். வெளித்தோட்டத்தில் நீ வந்து கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு நாற்ற அடித்தவனா இருக்கிறார். குட் ஃபார் நத்திங். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். ஆனா உள்ள வந்து யூ ஆர் காட் சில்ட்ரன். ஹல்லேலூயா. யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட். யூ ஆர் எ சன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. உனக்குள்ள எட்டர்னல் லைஃப் ஆண்டவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த புத்தி தெளிவு வந்த உடனே அவன் பந்தியலை விட்டு போகிறான். உனக்கு ஒரு பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சாத்தானுக்கு அது கிடையாது. நீ தேவனுடைய குமாரன். உனக்கு உங்க பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. த பாய் கேம் பேக் ஹோம் இன் ராக்ஸ். கந்தை துணிகளோடு வருகிறான். அவனுடைய அந்த பந்தியை மேய்த்தனால பந்தியினுடைய நாற்றம் அண்மையில் இருக்கிறது. உடம்பெல்லாம் சேறு இருக்கிறது. பந்தி சேத்துக்குள்ளதான் உளரும். சேறு கந்தை துணிகள் இதோடு கூட வருகிறான். பேக் டோர் வழியா வரல. நேரா பதுங்கிக்கிட்டு பின்னால வாசல் வழியா வந்து அங்க ஒரு பிச்சைக்காரன் போல அவன் நிக்கல. அவன் வந்து நேர் வாசல் வழியா தான் வர்றான். ஹல்லேலூயா. சும்மா வந்து சபையை சேர்ந்து கொள்ளுதல்ல. மனம் திரும்பி இதோ என்ன சென்றால் ஒப்பு கொடுத்து வரணும். ஒரு ஆத்மா அதான் முன் வாசல் வழியா வருது. இட் இன் ட்ரை டு ஸ்லீப் இன் த்ரூ த பேக் டோர். இதை வரும்பொழுது அங்க அப்பா ஈக்கில்லை தூரத்திலே பார்க்கிறார். 20 வசனம் அவருக்கு ஈக்கில்லை இருக்குது, கழுகு கண்கள் இருக்கு, தூரத்தில் பார்க்கிறார். அவனுக்கு அந்த துணிக்கு பின்னால அவனுக்குள்ள தகப்பனுடைய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சேறு உடம்பு உடம்பெல்லாம் சேறு, பன்றியின் நாற்றம் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் பார்க்காம அதுக்கு உள்ள இதோ அவனுடைய இந்த தகப்பனுடைய ஜீவன் அவனுக்குள்ள, அவன் மகனுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கும் பொழுது, நம்ம ரிச்சா புவரா எஜுகேட்டடா இல்ல அன்எஜுகேட்டடா, நம்ம எந்த குடும்பத்தை சேர்ந்திருக்கோம், நல்ல குடும்பமா பெரிய குடும்பமா, இது அதெல்லாம் பார்க்கல. நமக்குள்ள சீட் பிளேஸ் பண்ணிருக்கிறார், அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தேவனிலிருந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நம்ம அவருடைய ராஜாதி ராஜா என்ன நாமம் அவருடைய தொடையின் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் நம்முடைய நெற்றியில இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய லைன்ஸ்ல இருந்து அவர அறையிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய நாமம் நமக்குள்ள இருக்கு, அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. ஆண்டவர் அதை பார்க்கிறார், திஸ் இஸ் மை சன். ஹல்லேலூயா. என்னுடைய ஜீவன் அவனுக்குள்ள இருக்கு, என்னுடைய சாயல் அவனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவனுடைய ரூபம் மாறி இருக்கிறது. சாத்தான் அவனை வஞ்சித்திருக்கிறான், வாழ்க்கையில குழப்பம் அடைந்திருக்கிறான். இப்பொழுது சீல்ஸ் உடைக்கப்பட்டது, அவனுக்கு புத்தி தெளிவு வந்தது. நீ என்னுடைய வேலைக்காரன் அல்ல, யுவர் மை சன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷப்படலாம். ஹல்லேலூயா. கம் அண்ட் கெட் என்றால் இதை என்ஜாய், என்னை எல்லாத்தையுமே நீ அனுபவி. Come home, son. வீட்டுக்கு வா. I waited all these years to see you. இவ்வளவு வருஷம் நான் உனக்காக காத்திருந்தேன், உன்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். நீ வந்து வா, சந்தோஷமாயிரு, விருந்து ஏற்படுத்தி. இது அவனை வந்து சன்னாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் உண்டா? மகனுக்கு தான் அது உண்டு. நம்ம உலக தோற்றத்துக்கு மேல தேவனுடைய குமாரனா இருந்தோம். ஹல்லேலூயா. சாத்தான் நம்மால அந்த டஸ்டை கொண்டு வந்தான், இதோ சாத்தான் நமக்கு கந்தைகளை கொண்டு வந்தான், சாத்தான் நம்மை தூர தேசத்துக்கு கொண்டு சென்றான், சாத்தான் நம்முடைய ரூபத்தையே மாற்றிவிட்டான், நம்ம லைஃபே மாற்றிவிட்டான், நம்மளை குழப்பத்துக்குள்ள கொண்டு போனான். நமக்கு வார்த்தையானது நம்மை சந்தித்தது. அவன் இன்சைடா வந்து அவன் ராஜாவின் மகனாயிருக்கிறான், வெளிப்படம் பார்த்தா பண்டி மேய்க்கிறான். இப்பொழுது எல்லா அசுத்தங்களை விட்டு, எல்லா பேட் ஃப்ரெண்ட்ஸ், குடிகாரர்கள், ஸ்மோக் பண்றவங்க, இதோ பல தீய பழக்கத்தை உடைய மக்கள், கெட்ட வார்த்தை பேசுற மக்களை விட்டு நம்ம இன்னைக்கு திரும்பி வந்திருக்கோம். நம்ம டினாமினேஷனை விட்டு, இதோ அதுல எந்த ரெவலேஷனும் இல்லை, அங்க வந்து இனிமையான ஒரு பிரசங்க இருக்கலாம், அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இன்னைக்கு வெளிப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. I am a son of God. I am a daughter of God. Hallelujah. I am the heir. நான் சுதந்திர வாழி. ஹல்லேலூயா. இதோ கர்த்தர் நம்மை அவிதமாக நம்மை மாற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. புத்தி தெளிவோடு ஜீவிக்கிறோம். நாளில மகிமேல இயேசுவை நம்ம சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கர்த்தர் தாமே நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நம்மெல்லாம் ஜீவிக்கலாம், நம்மெல்லாம் ஜெபம் பண்ணும். நீங்க உதாரணங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். லைஃப் வாழ்க்கை முத்திரை உடைக்கப்பட்டது. யோவான் சானனுடைய வாழ்க்கை முத்திரை உடைக்கப்பட்டது. மோசஸுடைய லைஃப் மாத்திரை உடைக்கப்பட்டது. அப்ரஹாமுடைய லைஃப்ல முத்திரைகள் உடைக்கப்பட்டது. இளையகுமாரன் வாழ்க்கையில முத்திரைகள் உடைக்கப்பட்டது. பைபிள் விதமாக எழுதியிருக்கிறது, அநேக பேட்டர்ன்ஸ் இருக்கிறது. அதே பேட்டர்ன் என் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. அவருடைய வார்த்தை என்னை சந்தித்தது, நான் தேவனுடைய குமாரனுக்கு மாறுத்தியமா இருக்கிறேன். சாதாரண என் வாழ்க்கையை வந்து குழப்பத்திலே கொண்டு போனான். இப்பொழுது அவருடைய வார்த்தை எனக்கு தெளிவே தந்திருக்கிறது. என்னை குறித்து ஒரு பர்பஸ், நான் அவருடைய பிரைடா இருக்கிறேன். ஆண்டவர் என்னை இந்த கடைசி காலத்திலே கொண்டு வந்திருக்கிறார், என்னை வார்த்தையிலே கொண்டு வந்திருக்கிறார். ஐ ஆம் த பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் அந்த குரூப்பை சேர்ந்தவனாயிருக்கிறேன். ஈவினிங் லைட் என்னை அவிதமாக கொண்டு அந்நாளே நான் மகிமேல் இயேசுவை சந்திப்பேன். இயேசு எனக்கு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார், அவர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார், என்னை அவர் உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறார், ஏற்ற வேலையில கொண்டு வந்திருக்கார், அப்பாயிண்டட் டைம்ல கொண்டு வந்திருக்கார், என்னை கொண்டு உள்ள பர்பஸ் நிறைவேறும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். நான் ஒரு பிரைடாக மேனிபெஸ்ட் ஆக வேண்டும். இயேசு நேசிக்கிற ஒரு மனவாட்டியாக நான் மாற வேண்டும். ஒரு நாளில் அவரோடு கூட வாழ வேண்டும், நான் அவரோடு கூட இருக்க வேண்டும். என்னுடைய லைஃப் வந்து அந்த வேர்ல்டுக்கு அவர் பிளான் பண்ணியிருக்கிறார். நான் வந்து ஒரு நேச்சுரல் வேல் அல்ல, நான் வேல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட், அந்த வேல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த்ல ஜீவிக்கும்படியாக என்னை உண்டாக்கியிருக்கிறார். நான் எட்டர்னல் லைஃப் வாழும்படியா உண்டாக்கியிருக்கிறார். காட்ஸ் பர்பஸ் என் வாழ்க்கையில நிறைவேறுது என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நம்ம லைஃபை விதமாய் டிசைன் பண்ணியிருப்பதுக்கா சொல்றோம் ஆண்டவரே. நீ எவ்வளவு நல்லவராயிருக்கிறீ, எங்களுக்கு எவ்வளோ கிரீஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பாராட்டின சிலாக்கியத்துக்கா சொல்றோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த வெளிப்பாடுகளுக்கா சொல்றோம். எங்க வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்பட்டதுக்கா சொல்றோம். என்னுடைய குமாரன் குமார்த்திகளுமாய் மாற்றி இருப்பதுக்கா சொல்றோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். உள்ளமெல்ல உருகுதைய உச்சமனை நினைக்கையிலே உம்மையல்ல வேறு தெய்வம் உண்மையாய் கள்ளனென்று சொல்லிடாமல் அள்ளி என்னை அணைத்தவ சொல்லடங்க நேசத்தாலே உம் சொந்தமாக்கி கொண்டீரே. மேகமீதில் இயேசுராஜன் மேகம் தோன்றும் நாளன்று லோகமீதில் காத்திருப்போ ஏக்க நல்லா தீந்திட தியாகராஜ இயேசுவை முகமுகமாய் பரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன் சோகம் நீங்கும் நாளென்றோ. உள்ளமெல்லாம் உருகுதையா, என் இயேசுவை நேசிக்கிறேன். உமையல்லாமல் வேறு தேவன் இல்லை. என்னை கள்ளன் என்று தள்ளிவிடாமல் என்னை அணைத்துக் கொண்டீரேன். மேகம் இதில் இயேசுராஜன் வரும் பொழுது இதோ லோகத்தில் நாம காத்திருக்கோம், உலகத்திலே காத்திருக்கிறேன். நம்ம ஏக்கமெல்லாம் தீந்திடும். தியாகராஜன் தன்னைதே தியாகமாய் ஒப்பு கொடுத்த அந்த ராஜன், இயேசுவை நான் முகமுகமாய் தரிசித்தேன், அதற்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த சோகம் எப்பொழுது நீங்கும்? இதுதான் பிரைடினுடைய சாங். அதுதான் தியாகராஜன் இயேசுவை நான் முகமுகமாய் தரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன் சோகம் நீங்கும் நாள் என்றோ. அந்த நாள் எந்த நாளோ? அந்த நாள் இந்த நாளிகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தியாகராஜன் இயேசுவை நான் முகமுகமாய் தரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன் சோகம் நீங்கு நாளென்றோ. அந்த நாள் என்றோ? அந்த நாள் என்று வரும். ஏங்குகிறேன் தியாகராஜன் இயேசுவை, கல்வாரியில் எனக்காக ஜீவனை கொடுத்தது. தியாகராஜன் இயேசுவை நான் ஆவலோடு காண, அந்த முகரை முகமுகமாய் காணும் பொழுது நானும் அவரை போல மாறியிருப்பேன். அந்த நாள் என்றைக்கு வருமோ? இதை கருத்தை உணர்ந்த எல்லாரும் நம்ம அந்த பாடலை, இந்த கடைசி சரணத்தை பாடலாம். தியாகராஜ இயேசுவை முகமுகமாய் இதரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன் சோகம் நீங்கு நாளென்று. எங்களை நேசிக்கிறார்களா? ஆண்டவரே மெத்துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் முத்திரை நீர் உடைத்து நாங்கள் யார்? நாங்கள் உடைய குமாரனுக்கு மாற்றி என்பதை நீர் வெளிப்படுத்தினீர். எங்களுக்குள்ள ஜீவனை பிளேஸ் பண்ணினீர், அது உயிர்ப்பிக்கப்பட்டது. இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்க துக்கம் நீங்கிவிட்டது. நீங்களை அப்பாயிண்டட் டைம்ல கொண்டு வந்திருக்கிறீர்கள், எங்களை ஒரு பிரைடா டிசைன் பண்ணி இருக்கிறீர், எங்களை மேல எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய பர்பஸ் ஆகியிருக்கிறது. ஒன் மேன் மினிஸ்ட்ரி என்னும் பிரதர் பிரணாம் மூலமாக நடந்தது, ஒரு திகிதர்சி மூலம் ஒன் மேன் மினிஸ்ட்ரி கொண்டு வந்து இப்பொழுது நாங்கள் பிரைட் மினிஸ்ட்ரி இருக்கிறோம். எங்களை கொண்டுள்ள பர்பஸ் நிறைவேறட்டும், உமக்கன்றி சேவை செய்ய, உம்முடைய வார்த்தைக்காக ஜீவிக்க, உம்முடைய வார்த்தைக்காக ஏதாவது நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களை நீ பயன்படுத்தும் ஆசீர்வதியும். தியாகராஜன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கல்வாரிலே தம்மை தாமே தியாகம் செய்த இயேசு கிறிஸ்து, எங்களை நேசித்த இயேசு கிறிஸ்து, என் வாழ்க்கையின் முத்திரை உழைத்த கர்த்தருடைய தூதனானவரை நாங்கள் முகமுகமாய் காண வாஞ்சிக்கிறோம். அந்த நாள் எந்து வருமோ, அந்த நாளிகை எந்து வருமோ நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் அந்த சீசன்ல இருக்கிறோம், அந்த டே அண்ட் ஹவரை எது நோக்கி இருக்கிறோம். இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நிரபிதமாக மாற்றிவிடாது. எங்கள் நாங்கள் எட்டர்னல் லைஃப் வாழ வேண்டும், நாங்கள் வேல்டா செய்து நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தாவே, மற்ற ஜனங்களை போல நாங்கள் ஹியூமன் லைஃப் அல்ல, அவங்க ஒன் பேர்த்ல இருக்காங்க, நாங்கள் வந்து அதுவரை நாங்கள் செகண்ட் பேர்த் நாங்கள் பெற்றிருக்கிறோம், நியூ பேர்த் நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறோம். உடைய வார்த்தை ஆண்டவர் எல்லாத்தையும் மேற்கொள்கிற வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் அந்த வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தாவே, உலகத்தில் இருக்கிறோம் காட்டும் எங்களுக்குள் ஜீவிக்கிற பெரியவராயிருக்கிறோமை முகமுகமாய் காண, இதோ அந்த நாளுக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீதாமே ஆயத்தப்படுத்துவீராக. ஆமென். கர்த்தரா இயேசுவே வாரும் என்று அழைக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே மெய் துதிக்கிறோம். நாங்கள் போயிட்டு பெரிய சிறியோர் அனைவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த வார்த்தையோடு சேர்ந்த உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாத்துக்கும் நீர் பதில் அளிப்பீராக. கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும். தொடர்ந்து சகோதரன் ஜீவானந்த அவர்கள் வந்து நம்மை பாடலை நடத்துவார்கள். நம்ம எழுந்திருந்து பாடல் பாடும்பொழுது காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடல் 847, பாடல் 847, வார்த்தையா மீட்பர் மாம்சமானார், சரணங்கள் 1, 3, 4, 6.
வார்த்தையா மீட்பர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. வார்த்தையாமீட்பர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. மனுஷகுமாரனாய் புவியில் வந்தார், மனவாட்டியை தம்மில் ஒன்றாக்கினார். மனுஷகுமாரனாய் புவியில் வந்தார், மனவாட்டியை தம்மில் ஒன்றாக்கினார். அக்கரகேதம் சேர்ந்தேடுவோம், இக்கட்டுக்கெல்லாம் சக்தியே நாம் அக்கரகேதம் சேர்ந்தேடுவோம். வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. ஏழாம் காலம் முழங்க தேவரகசியம் வெளிப்பட்டதே, ஏழாம் தூதன் காலம் முழங்க தேவரகசியம் வெளிப்பட்டதே. மீட்டடைத்த தம் மனவாட்டியை மனவாட்டியை தம் சொந்தமாக்கி கொண்டாரே. வார்த்தையா மீட்பர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. மனுஷகுமாரனின் நாட்களில் ஒன்றை ஈசர்கள் சார வாஞ்சித்தனரே. ஒன்றை சீசர்கள் காண வாஞ்சித்தனரே. அந்நாளை காண தேவன் நமக்கு இந்நாளில் மாக்கிருபை செய்தார். அந்நாளை காண தேவன் நமக்கு இந்நாளில் மாக்கிருபை செய்தார். பார்த்தையா கட்டாயம் கடந்து நாம் ஜீவ விருத்தம் அடைந்தோமே. வத்தையம் மீட்பர் மக்தமானார், மக்தமான எம்மை தங்கள் கேட்க.
எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை எம்மை துதிக்கிறோம். இந்நேரம் மட்டும் உடைய அற்புதமான வார்த்தைகளை தியானித்து உங்களுடைய தாட்ஸ் ஆனது பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே மேனிஃபெஸ்ட் ஆனது. அவர்களை கொண்டுள்ள திட்டத்தை நீர் நிறைவேற்றி அதே போல எங்களை இந்த கடைசி காலத்திலே கொண்டு வந்திருக்கிறீர். உங்களுடைய பிரைடா கொண்டு வந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்குது. எங்களுடைய ஹியூமன் லைஃப், எங்களுடைய எட்டர்னல் லைஃப் எல்லாமே உங்களுடைய கருத்துல இருக்கிறது. நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நீர் அண்டர் அப்பாயிண்டட் டைம் வரும் பொழுது எங்களை உயர்த்துவி, எங்களை ஆசீர்வதிப்பீர். நாங்கள் நம்முடைய வேலைக்காக காத்திருக்கோம். என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்து நாங்கள் நம்மை நோக்கி காத்திருக்கும் பொழுது ரட்சிப்பு எங்களுக்கு வரும், எங்களுக்கு விடுதலை வரும், எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நாங்கள் நம்மை நம்பி இருக்கும் பொழுது வெக்கப்பட்டு போக மாட்டோம். அப்பாயிண்டட் டைம் வரும்பொழுது சகரிய அரிசபத்தை நீ சந்தித்தீர், ஆனா எல்கானாவை சந்தித்தீர். கர்த்தாவே அப்பாயிண்டட் டைம் வரும்பொழுது ஜோசப் ஆண்டவரை சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டான். அப்பாயிண்டட் டைம் வரும்பொழுது ரெபேக்கா ஐசக் அந்த மேரேஜ் நடந்தது. இது நம்ம எல்லாமே அந்த அப்பாயிண்டட் டைம். அது ஹியூமன் லைஃப் ஆயிருந்தாலும் ஆண்டவரை எட்டர்னல் லைஃப் ஆயிருந்தாலும் ஆண்டவர் அதுக்கென்று ஒரு வேலை வைத்திருக்கு. நாங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தையானது நிறைவேறும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை மாற்றுவீர். சீல்ஸ் ஆண்டவரை உடைக்கப்படும். எங்களுக்கு வெளிப்பாட்டை நீ தந்து எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீர். முடிவில் மகிமலை எடுத்துக் கொள்வீர்ந்த நேரம் அந்த பிரசங்கத்தை நாங்கள் கேட்டோம். அந்த பிரசங்கம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இது ப்ரோஃபசியா இருக்கிறது. மெசேஜ் ஒரு ப்ரோஃபசியா இருக்கிறது. அது இஸ்ரேலியாக மாறட்டும். கர்த்தாவே அது நிறைவேறட்டும். நிறைவேறுதல் அது வியாக்கியானமாயிருக்கிறது. நாங்கள் எழுத காணிக்கையிலே நீர் அங்கீகரிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜபங்களை நீர் கேட்பீராக. விசேஷமாக ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியின் படுக்கையில இருந்து உமக்கு ஆராதனை செய்ய வர முடியாத அப்படி இருக்கிற எல்லாருக்கும் நீ சுகத்தை தார். சகோதரி பீலா ஜீவன் அவர்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக சோத்திரம். எங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததுக்காக சோத்திரம். அதே போல சகோதரி ஜி சி ஜீவானந்தத்தை மாண்டவர் எங்கள் மத்தியிலே கொண்டு வருவோம். ஏன்னா யார் யார் பலவீனத்தில் இருக்காரோ இங்க முழங்கால் படிக்கிட்டு பலவீனத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் சரீர போராட்டத்தின் மத்தியிலையும் பலவிதமான சூழ்நிலை மத்தியிலும் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே நம்முடைய ஆராதித்த நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே விடுதலை தருவீராக. அவங்களுடைய விண்ணப்பங்கள் ஆண்டவரே அது சாட்சியாக மாறட்டும். தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. நீர் அவிதமாய் செய்ய போறதுக்காக சோத்திரம். ஆசீர்வதி கிருபையாயிரும். கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். We give all the glory to Jesus. Yes, and tell of His wonderful love. In my heart, the Father is here, here is Jesus. In my heart, the Father is here, and then the Father is here. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.